சுவேசுக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவேசுவினுடைய நாமத்தினாலும் எனது அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த தொடர் வகுப்புல உங்களை சந்திப்பதற்காக தேவனுக்கு நான் என்னுடைய நன்றிகளை ஏற்கிறேன். இன்று நாம பார்க்க போகிற தலைப்பு கால தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கான திறவுகோள்கள். கால தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கான திறவுகோள்கள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளின் ஆழமான ரகசியங்களை இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். சகோதர சகோதரி, முதலாவது தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்று ஒருவேளை நாம் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லலாம்? ஏன்னா நம்ம பாடம் வந்து கால தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கான தெரிவுகோள்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். முதல்ல அது விளக்கணும்னு நினைக்கிறேன். எளிமையா சொல்லிட்டா, வேதத்தில் இருக்கக்கூடிய கால தீர்க்க தரிசனங்களை எப்படி புரிந்து கொள்வது, இதுதான் அந்த தலைப்பு. வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களே இல்லை, கால தீர்க்க தரிசனங்களை எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் நம்முடைய படம். அந்த தலைப்பை புரிந்து கொள்வதுனா இப்படிதான் ஆரம்பிக்கும். முதல்ல வேதத்தில் தீர்க்க தரிசனங்கள் உண்டு. தீர்க்க தரிசனங்கள்லாம் என்ன, நீங்க டக்குன்னு சொல்லணும், அப்படியே டக்கு டக்குன்னு வரப்போகிற காரியங்கள், எதிர்காலத்தில் நிறைவேறப் போகிற காரியங்களை அவைகள் நிறைவேறுவதற்கு முன்னமாகவே அறிவிப்பு. வேதத்தில் தேவன் அநேக தீர்க்க தரிசனங்கள் அங்க வைத்திருக்கிறார். ஏன்னா தேவனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஏதோ 46 அதிகாரம் 10 வசனத்தில் இந்த வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது அவர் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ முதற்காலம் கொண்டும் அறிவிக்கிறவராக அங்க இருக்கிறார். தேவனுடைய அநேக தன்மைகள்ல ஒரு முக்கியமான தன்மை அவருடைய ஃபோர் நாலேஜ் அப்படின்னா அவர் அவருடைய முன்னறிதல் அப்படின்னா என்ன என்ன காரியங்கள் இனிமேல் சம்பவிக்கலாம் அவைகள் சம்பவிப்பதற்கு முன்னதாகவே தேவன் அறிந்தவராக அங்கு இருக்கிறார். அவர் அறிந்தவராக இருப்பதனால அவரை அறிந்தவர்கள் அதை அறிஞ்சு கொள்ளும்படிக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை தம்முடைய வார்த்தைகளில் என்ன பண்ணியிருக்கிறார், வெளிப்படுத்திருக்கிறார். அதுதான் தீர்க்க தரிசனங்கள், ப்ரோபசிஸ். பைபிள்ல இப்படி நிறைய ப்ரோபசிஸ் இருக்கு தீர்க்க தரிசனங்கள். அதுல ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் நாம் ஏற்கனவே இந்த கிளாஸஸ்ல நாம பார்த்துருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய பாடம் வந்து கால தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளுவது எப்படி. அது என்ன கால தீர்க்க தரிசனம் பாத்தீங்களா? தீர்க்க தரிசனம்னா இனிமேல் என்ன சம்பவிக்க போகுது என்பதை பற்றின முன் வெளிப்பாடு. கால தீர்க்க தரிசனம் என்னன்னா சகோதர சகோதரிகளே, ஆங்கிலத்தில் டைம் ப்ராபசிஸ். இந்த சம்பவம் இனிமேல் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த விஷயமும் இருக்கும். ஆனா அந்த சம்பவம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போகிற அந்த சம்பவம் எந்த காலத்துல நடக்கும் என்று துல்லியமாக அந்த தீர்க்க தரிசனத்திலே சொல்லப்பட்டோம். இதுக்கு பேர் தான் கால தீர்க்க தரிசனம், டைம் ப்ராபசிஸ். இனிமேல் என்ன நடக்கும், அது எப்ப நடக்கும் அப்படிங்கிற அந்த அம்சத்தையோ அம்சத்தோடு இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் தான் கால தீர்க்க தரிசனம் என்று பார்க்கும். பைபிள்ல அப்படி சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கு சகோதர சகோதரிகளே. அந்த தீர்க்க தரிசனங்களை கூட நம்ம அங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த கால தீர்க்க தரிசனங்களை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும், அதுதான் இன்றைய நம்முடைய தியானம். இன்னைக்கு இந்த பாடத்துல இரண்டு முக்கியமான கால தீர்க்க தரிசனங்களை நம்ம தியானிக்க போவோம். ஒன்று தானியேலின் 70 வாரங்கள் பற்றின தீர்க்க தரிசனம், இன்னொன்று புறஜாதியார் காலங்கள் பற்றின தீர்க்க தரிசனம். சோ இந்த இரண்டுமே டைம் ப்ரோபசிஸ், கால தீர்க்க தரிசனங்கள். தானியேலின் 70 வாரங்கள் பற்றின தீர்க்க தரிசனம் மற்றும் புறஜாதியாரின் காலங்கள் பற்றின தீர்க்க தரிசனம். இப்போ முதலாவது தீர்க்க தரிசனத்தை நம்ம வாசிப்போம். அதாவது தானியேலில் 70 வாரங்கள் பற்றின தீர்க்க தரிசனம். இது வசனம் தானியேல் 9 அதிகாரம் 25 இருந்து 27 வரைக்கும் இருக்கு, நீங்க வாசிக்கலாம். வெளிப்படுத்தப்பட்டு அவர் பதிவு செய்திருக்கிற ஒரு அருமையான தீர்க்க தரிசனம். இது நடக்க போகிற சம்பவத்தை மாத்திரம் குறிப்பிடாமல் அந்த சம்பவம் எப்பொழுது சம்பவிக்கும் என்கிற அந்த அம்சத்தையும் அங்கு குறிப்பிட்டிருக்குது. இதற்கு என்ன பெயர் நம்ம சொல்லுவோம் என்றால் இந்த தீர்க்க தரிசனத்துக்கு தானியேலின் 70 வாரங்கள் பற்றின தீர்க்க தரிசனம் என்று நம்ம அங்க பார்ப்போம் சகோதர சகோதரிகள். இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய விசேஷம் என்ன, இது உண்மையிலேயே எதை குறித்த தீர்க்க தரிசனம்னா சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமான தீர்க்க தரிசனம் இது. நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய முதலாம் வருகையில மாம்சீக இஸ்ரவேலர் ஜனங்கள் மத்தியில பிறந்து வளர்ந்து தேவனுடைய சித்தத்தின்படி தம்முடைய ஜீவனை விட்டு உயிர் தேர்ந்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அங்க போயிட்டார் நமக்கு தெரியும். ஆனா கர்த்தர் இயேசு தம்முடைய முதலாம் வருகையில வரும் பொழுது எப்பொழுது வருவார்? கர்த்தர் இயேசுடைய முதலாம் வருகை எப்பொழுது சம்பவிக்கும் அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான காலத்தை இந்த தீர்க்க தரிசனம் குறிப்பிடுது. நம்ம கர்த்தர் இயேசுடைய எந்த வருகைக்காக காத்துக்கிட்டோம்? இரண்டாம் வருகைக்காக காத்துக்கிட்டுக்கிறோம். அதை பத்தி கண்டிப்பா நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். மூன்று பாகத்துல கிளாஸ் கர்த்தரேசு இரண்டாம் வருகையை பற்றி எப்போ எப்படி எதுக்கு இப்பயே ஊதி எல்லாம் சந்தோஷமா இருக்கு. கர்த்தரேசு இரண்டாம் வருகை எப்போ எப்படி எதுக்கு கிளாஸ் நம்ம எடுக்க போறோம். இவர்கள் இது பத்தி எப்படி எடுக்க போறாங்க? ஒரு காலத்தையும் இப்பய மனசுல வந்திருக்கோம் சரிங்களா. பாருங்க, நான் இரண்டாம் வருகையை குறித்து தியானிக்க முடியும் என்பது இன்றைய கிளாஸ்ல உங்களுக்கு விளங்கப்படும். காரணம், இன்னைக்கு முதலாம் வருகையில அவர் வந்தது ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தின் மூலம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த தீர்க்க தரிசனத்தின் படியே அவர் வந்து சென்றிருக்கிறார் இன்னைக்கு அழகா உறுதிப்படுத்த போறோம் பாத்தீங்களா. சகோதரன் இரண்டாம் வருகையை குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, ஆனா கர்த்தரேசுவின் முதலாம் வருகை குறித்து ஒரே தீர்க்க தரிசனத்தா இருக்கு வேதத்துல. அது தானியேலின் 70 வாரங்கள் பற்றின தீர்க்க தரிசனம். அதுதான் நம்ம அங்க வாசிக்க அங்க கேட்டோம். மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனம். என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லா இந்த தீர்க்க தரிசனம் ஆரம்பிக்குது பாருங்க. இப்போதான் நீங்க அறிஞ்சு உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படும். ஒரு சம்பவம் குறிப்பிடலாம், மீண்டும் எடுப்பிச்சு கட்டுவதற்கான ஒரு கட்டளை பிறக்கும். அந்த கட்டளையில இருந்து பிரபுவாலிய மேசியா வரும் மட்டும். யார் பிரபுவாலிய மேசியா? எந்த வருகையில்? முதலாம் வருகையில் பிரபுவாலிய மேசியா வரும் மட்டும். எவ்வளவு வாரம் செல்லும்? 7 வாரமும் 7 வாரம் தானா? 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? எடுத்து கட்டுவதற்கான கட்டளை பிறக்கிறது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும், இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அப்புறம் இங்க என்ன ஆரம்பிக்குது? அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தார். டோட்டல் எத்தனை வாரம் வரும்? 7 வாரம் 62 வாரம் 1 வாரம் எத்தனை வாரம்? பாத்தீங்களா, அதுதான் விஷயம். தானியேலின் 70 வாரங்கள் பற்றின தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஒரு 70 வாரம் நிர்ணயிக்கப்பட்டது. அந்த 70 வாரம் மிக முக்கியமான காலப்பகுதி. என்ன பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா, அந்த காலப்பகுதி ஒரு சம்பவத்தில் ஆரம்பிக்கும், இன்னொரு சம்பவத்தில் முடியும். எந்த சம்பவத்தில் ஆரம்பிக்கும்? எருசலேமை எடுத்துச்சு கட்டுவதற்கான கட்டளை பிறக்கிற அந்த சம்பவத்தில் ஆரம்பிக்கும். இந்த 70 வாரம் ஆரம்பிச்சு பாருங்க, அதுல மொதல் 7 + 62 வாரம் எத்தனை வாரம்? 69 வாரங்கள் கடந்து முடிஞ்சிருக்கும் போது யார் வருவார்? மேசியா வருவார். பாத்தீங்களா, அவர் வந்துட்டு மீதி எவ்வளவு வாரம் இருக்கு? அந்த 1 வாரத்துல அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி. நெக்ஸ்ட் வாசிங்க அந்த வசனம். பாத்தீங்களா, அந்த வாரம் பாதி சென்றிருக்கும் போது பலியையும் காணிக்கையும் என்ன பண்ணிடுவாங்க? ஒளிய பண்ணிடுவாரு. அப்புறம்
பாரத்தினரை பஸ் இறங்குவான், நிர்ணயிக்கப்படுகிற நிர்மூலம்
ஆமா பாத்தீங்களா சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் ஏசு கிறிஸ்துவின் முதலாம் முறையை குறிச்சு அது சம்பவிப்பதற்கு முன்னதாகவே தானியேல் தீர்க்கதரிசியின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட கால தீர்க்கதரிசனம். ஒருவேளை இந்த தீர்க்கதரிசனத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் விழித்து இருந்திருந்தாங்கன்னு வைங்க, வந்தவர்தான் அவர்களுடைய நேர்ச்சியர் என்ன பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளாம கத்திரேசுவை புறக்கணிச்சு கல்வாரியில கொலை செஞ்சு போட்டாங்க. முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம் பாத்தீங்களா. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கே தெரியாதது தேவனுடைய கிருபை இல்ல, நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப எக்ஸாக்ட் தேவன் சொல்லியிருக்காங்க, கர்த்தர் இயேசு முதலாம் முறையில் எந்த வருஷம் வருவார் தெளிவா இருந்துச்சு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் மாத்திரம் வைத்திருந்தா ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கான ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிச்சிருப்பாங்க. ஆனா அவர்கள் விழித்திருக்காம போயிருக்கிறாங்க. ஏன்னா அதைய ஆராய்ந்து பார்த்து புரிஞ்சு கொள்றது ஒண்ணு அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. பாருங்க இங்கே அந்த 70 வாரத்தை எப்படி பிரிச்சு சொல்றாரு பாத்தீங்களா, 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் கடைசி வாரம் பாத்தீங்களா. இதெல்லாம் சீக்ரெட். அந்த தீர்க்க தரிசனங்கள் ஏற்ற சமயத்தில்தான் எழுப்படும், அதுக்கு முன்னாடி அதை யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அந்த வகையில தான் தேவன் அந்த பரம ரகசியங்கள் அங்க கொடுப்பார். இதை படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடும், இது என்னது 7 வாரம் அப்புறம் 62 வாரம் அப்புறம் 1 வாரம், இது எப்படித்தான் கால்குலேட் பண்றது? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நமக்கு தேவன் கிருபையில நம்ம பார்க்க போறோம். அது மொத்தத்துல ஒரு 70 வாரங்கள் அவ்வளவுதான். ஆனா முதல் வாரம் ஆரம்பிச்சிலிருந்து 69 வாரத்தின் முடியல தீர்க்க தரிசனம் என்ன சொல்றதுன்னா மேசியா வந்திருப்பார். அவர் வந்துட்டு மீதி இருக்கிற அந்த கடைசி வாரத்துல அநேகருக்கு உடன்படிக்கை உறுதி செய்வார். ஆனா அந்த கடைசி வாரத்துல பாதி சென்றிருக்கும் போது பலியையும் காணிக்கையையும் ஒளிவு பண்ணுவார் சகோதர சகோதரிகளே. சோ இதெல்லாம் எதை பற்றின விஷயங்கள் சகோதர சகோதரிகளே? இதுதான் நம்ம இன்னைக்கு அங்க கண்டுபிடிக்கணும். இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஒவ்வொரு அம்சமும் நாம அங்க புரிஞ்சுக்கோ. பாருங்க இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய அர்த்தத்தை இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்படி இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய அர்த்தத்தை கவனிக்கும் போது புரிஞ்சு கொள்ள முயற்சிக்கும் போது அப்படியே என்ன ஒரு விஷயமும் நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம்னா, இந்த மாதிரி வேகத்தில் இருக்கக்கூடிய கால தீர்க்க தரிசனங்களை எப்படி கையாண்டா எப்படி அப்ரோச் பண்ணா நம்ம அதைய சரியாக புரிஞ்சு கொள்ள முடியுங்கிறது நம்ம நீங்க புரிஞ்சு கொள்ள போறோம். முதலாம் முறையை பற்றின தீர்க்க தரிசனம் இருக்கு, அது எப்படி ஆராய்ந்ததுன்னு தெரியறதில்ல. ஆனா இன்னைக்கு தேவன் கிருபையில் ஆராய்ந்து பார்க்க போறோம். அப்படி ஆராய்ந்து பார்த்துட்டு அந்த தீர்க்க தரிசனத்தை மிக சரியாகத்தான் நம்ம ஆராய்ந்திருக்கிறோம் அப்படிங்கறத ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்க கிரியேசின் முதலாம் முறையோ ஒப்பிட்டு பார்த்து உறுதி செஞ்சிட்டோம்னா இந்த கிளாஸ் முடிவில் என்ன நம்பிக்கை கிடைக்கும் நினைக்கிறீங்க? கரெக்ட். கிரியேசின் இரண்டாம் வருகையை குறிச்சும் தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அவைகளை கூட ரொம்ப சரியாக நம்ம நிதானிச்சோம்னா கண்டிப்பா தேவன் வச்சிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவருடைய பிள்ளைகளாக நம்ம சுதந்திரிச்சு கொள்ளுவோம். ஆனா இன்னைக்கு அந்த முதலாம் வருகையின் தீர்க்க தரிசனத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முயற்சிக்கலாம். சரி, அதாவது மேல ஜெருசலேம் மேல 70 வாரங்கள் நியமிக்கப்பட்டது. 70 வாரங்கள் எவ்வளவு நாள் டக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் மேக்ஸ் கிளாஸ் தான், நீங்க நிறைய பேசணும். எவ்வளோ 490 நாள் நியமிச்சிருக்கிறான். அதுல முதல் 69 வாரங்கள் அப்படிங்கும் போது எங்க ஆரம்பிக்குது பாருங்க. இது வந்து கால தீர்க்க தரிசனம். அப்ப ஒரு காலம், காலம் என்று சொன்னா ஒரு கால பகுதினா அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும். சோ இந்த காலத்தை நம்ம கணக்கிடணும்னா இந்த காலத்தை எங்க இருந்து கணக்கிடணும் அப்படிங்கிற ஒரு 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 பாயிண்ட் அவசியம். தேவன் அதை ப்ரொவைட் பண்றார், அது கொடுத்திருக்கிறார். காலத்தை மாத்திரம் கொடுக்கல, அந்த காலத்தை நீங்க எங்க இருந்து கணக்கிடணும் கொடுத்திருக்க. கொடுக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்?
மன்னிச்சு போயிருக்கு, ஆனால் எருசலேமை மீண்டும் எடுப்பிச்சு கட்டுவதற்கான கட்டளை இருக்கும்.
இப்ப இந்த தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்ம எதுக்குதான் கவனிச்சிருக்கணும்? எருசலேமை எடுப்பிச்சு கட்டுவதற்கான அந்த கட்டளை எப்போ எந்த வருஷம் பிறக்குதுதான் கவனிச்சுட்டு இருக்கணும். ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் இந்த தீர்க்க தரிசனத்துக்காக காத்திருந்தாங்கன்னா அவங்க அதுதான் பண்ணணும். இப்ப நம்ம வந்து அதுக்கு கவனிச்சிருக்கணுமா? கவனிச்சிருக்கணும் அவசியம் இல்ல. அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிட்டா விஷயம். நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும். எருசலேமை எடுப்பிச்சு கட்டுக்கிறதுக்கான அந்த கட்டளை பிறந்த வருஷம் எதுன்னு கண்டுபிடிச்சா இந்த தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணிடலாம்? அங்க இருந்து கணக்கிட ஆரம்பிச்சிருக்கும். அதான் சொல்லுங்க, மொத்தமாக 70 வாரங்கள் நிர்ணயிச்சிருக்கிறேன். அதுல முதல் வாரம் எருசலேமை எடுப்பிச்சு கட்டுக்கிறதுக்கான கட்டளையிலிருந்து ஆரம்பிச்சு, அப்படி ஆரம்பிச்சு 69 வாரம் முடிஞ்சிருக்கும் போது இந்த பூமியில யார் இருப்பா? மேசியா வந்திருப்பாரு. அவரே மீதமும் அந்த ஒரு வாரம் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதி பண்ணுவார். ஆனா விஷயம் என்ன, அது பாவி சுமந்து போடுது, வலியையும் காணிக்கையும் வலியும் பண்ணுவோம். சரி, இப்போ நம்ம இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ளணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முதல் சம்பவம் என்னன்னா, எந்த நேரமே எடுப்பிச்சு கட்டுகிறதற்கான அந்த கட்டளை பிறந்த வருஷமே என்ன? சகோதர சகோதரி, இது பைபிளே நமக்கு அந்த ரெக்கார்டு இருக்கு. எப்போ யாருடைய நாட்கள்ல எந்த வருஷத்துல இந்த கட்டளை பிறந்துச்சு, இது குறித்து நம்ம வாசிக்கலாம். நெகேமியா 2:1 வாசிங்க, 8 வரைக்கும். ஒரு சம்பவத்தை அங்க குறிப்பிடுற அவரு எங்க இருந்திருக்கிறார் அப்படின்னா, அர்த்தசாஸ்திர ராஜாவின் ராஜாவுடைய அரண்மனையில அவருக்கு வந்துட்டு பான பத்திரக்காரனா அங்க இருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்லலாம், கப்பாரர், இங்கிலீஷ்ல கப்பாரர். அப்படின்னா அவருக்கு ஊழல் செய்யக்கூடியவராக நெகேமியா இருக்கிறார். நெகேமியா தீர்க்க தரிசி ஒரு இஸ்ரேலர், ஒரு யூதன். இவரே அர்த்தசாஸ்திர ராஜா கிட்ட அங்க வேலை செய்கிறவராக இருக்கிறார். சரி, அப்போ இங்க சம்பவம் குறிப்பிடுறா, இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா அர்த்தசாஸ்திர ராஜாவில். அப்படின்னா என்ன, அவர் ஆட்சிக்கு வந்து 20 ஒரு நாள் வந்து திராட்சரத்தை ராஜாவின் முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். ஏன்னா இதுதான் அவருடைய டியூட்டி. அந்த ராஜாவுக்கு திராட்சரசம் ஊற்றி கொடுக்கிற வேலை தான் யாருடைய வேலை? அந்த காலத்தில் முக்கியமான வேலை. பானபத்திரக்காரன் சொல்லுவாங்க, என்ன கப்பார், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேலை. ராஜாவுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லாம அதை செய்ய முடியும். இல்லாட்டி மற்றவங்க வந்து எல்லாரும் கலந்து என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப செட் பண்ணணும். நெகேமியா அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருந்தார். நான் முன் வரும்போதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் அப்படின்னா, அன்னைக்கு பர்டிகுலர் சம்பவம் நடக்கிற அன்னைக்கு நெகேமியா எப்படி இருக்கிறார்? மனசு ரொம்ப துக்கமா இருக்கும். துக்கமான போல ராஜாவுக்கு அந்த திராட்சர சவுத்தி கொடுக்கும் போட்டு வசனவாசம், ராஜா கண்டுபிடிச்சிட்ட. ஏன்னா டெய்லி பாக்குற மூஞ்சியாச்சு இல்லைங்களா நெகேமியா? ராஜா கிட்ட இப்படி எல்லாம் குளிர்ச்சவன் ராஜா நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு ராஜா ஊட்டு போட்டு கவனிக்கிறார். நெகேமியா நார்மலா இல்லையே, ரொம்ப சோகமா இருக்கிறார். கண்டுபிடிச்சிட்டார், டக்குன்னு கேட்டார், நெகேமியா என்ன விஷயம், நீங்க துக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு, மனசுல ஏதோ ட்ரபுள் போயிட்டு இருக்குது. ஏன்னா நீங்க சரீரத்துல ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறீங்க, மனசுல தான் உங்களுக்கு ஏதோ பாரம் இருக்கிறது போல தெரியுது, என்ன விஷயம்? நெகேமியா பார்த்து கேட்டார், கண்டுபிடிச்சிட்டார். உடனே அந்த வசனம் பாருங்க, என்ன படிக்கிறோம்,
ராஜா எங்கே வாழ்க்கை ராஜா
நீங்க ஏன் சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்ட உடனே நெஞ்சம் பயம் வந்துச்சு. ஏன்னா ராஜா சும்மா இல்ல, அந்த காலத்துல ராஜா சும்மா இல்ல, ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு ராஜாக்கு மூணு மாதிரிச்சுன்னு அவ்வளோதான், இவரு கொண்டு போய் கொண்டு இருப்பான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே அங்க முடிஞ்சு. ராஜா ஒரு கேள்வி கேட்டாருன்னா பதில் எல்லாம் ரொம்ப நியாயமா இருக்கும். பயந்துட்டார், பயந்துட்டு ஆனா உண்மையும் சொல்லிடுறாரு. ராஜா என்றென்றைக்கு நீங்க வாழ்க, என்னுடைய பிதாக்களுடைய கல்லறையில் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் எதை சொல்றாரு, வேறு சொல்லு, அவர் யூதன், அவர் இஸ்ரவேலன். அவர் எதை குறிப்பிடுறாருன்னா அந்த எருசலேயம் குறிப்பிட்டு அது பாலாகட்டும், அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நாம் துக்கமுகத்தோடு இராது இருப்பது எப்படி என்று. ராஜா இதனுடைய பிதாக்களினுடைய தேசம் எருசலேயம் பாலாப்படு, அது இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கிடக்கு. அதை நான் கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. எப்படின்னா இவரை பார்த்தவர்கள் யூதர்கள் இவர்கிட்ட எல்லா வீட்லையும் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம தேசம் அப்படி இருக்கு, நம்ம பிதாக்கள் வாழ்ந்த தேசம், அதெல்லாம் அவர் கேட்கும் போது அவருக்கு தன்னுடைய தேசத்தின் மீது அங்க ஒரு வருத்தம் வந்துட்டு சோகமா இருக்கிறார். அது ராஜா சொல்லிடுறாரு, அதுதான் ராஜா விஷயம். நான் என்னுடைய பிதாக்களுடைய தேசம் அப்படி பாலாகி போய் கிடக்கும் பொழுது நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அங்க சொல்றார். அப்புறம் உடனே ராஜா யோசிச்சுட்டு, சரி என்ன வேணும் உங்களுக்கு, நான் என்ன செய்யணும், நம்ம ஆச்சரியமா இருப்பான் நெகேமே அப்படி சொல்றார். ராஜா எனக்கு தேசம் பாடாது போச்சு, நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும். ராஜா இதே பார்த்து, சரி நெகேமியா நான் என்ன செய்யணும் உங்களுக்கு. ராஜா இந்த கேள்வி கேட்ட உடனே நெகேமி என்ன செஞ்சிருக்கிறாரு, அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணேன். சில ஜபங்கள் ரொம்ப பவர்ஃபுல் ஜபம். இங்க கூட நெகேமியா செய்த ஜபம் ரொம்ப ரொம்ப வல்லமையான ஜபம். ஆனா அந்த ஜபம் எவ்வளவு நேரம் அவர் பண்ணியிருப்பாரு, ஏன்னா அவர் எங்க இருக்கிறாரு, ராஜா முன்னாடி இருக்கிறார், இப்பதான் திராட்சை தொகுதி கொடுத்திருக்கிறார். அவர் கையில வாங்கிட்டே இத்தனை விஷயத்தையும் கேட்டார். ஏன் சோகமா இருக்கிறீங்க, ஓ இப்படியா, என்ன செய்யணும், இருங்க நான் போய் ரூம்ல போய் ஜபம் பண்ணிக்குவாரு, அப்படிதான் முடியுமா, அப்படிதான் முடியாது. சில இன்ஸ்டன்டா அந்த இடத்துல ஜபம் பண்றது நோட் ரொம்ப பவர்ஃபுல் ஜபம். ஏன்னா அந்த ஜபத்துக்கு என்ன பதில் கிடைச்சதுன்னு பின்னாடி வாசிக்க போறோம். ராஜாவுக்கு சித்தமா இருந்துச்சு, எனக்கு உங்க இடத்துல கிருபை கிடைச்சதுன்னா எங்க பிதாக்களுடைய தேசத்தை தேசத்துக்கு நான் போகணும், இதுதான் அவருடைய ரெக்வஸ்ட். அப்புறம் உடனே அந்த எல்லா விஷயங்களும் முடிவார். சரி நீங்க போயிட்டு வாங்க, போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் கேட்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்றார். அது கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய பீரியட் சரிங்களா. ஆனா அது காலம் கேட்டு வந்து கூட ராஜா பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க சொல்றார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா அவருக்கு இப்ப முதல்ல என்ன கிடைச்சிருச்சு, அவரு லீவ் கிடைச்சிருச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் இயர் என்ன கேட்கிறாருன்னா நான் யூதா தேசத்துக்கு போகணும். அப்படி போகும்போது இடையில சில ராஜாக்கள் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு என்ன பண்றது வாய்ப்பு இருக்கு, என்னை தடுத்து நிறுத்தவோ என்னோட சட்ட போடுறத வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களும் என்னை அனுமதிக்கணும், அவங்க தேசத்தின் வழியா கடந்து நான் யூதா தேசத்துக்கு போறதுக்கு. அதுக்காக நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அது கூட கேட்கிறா ராஜாட்ட. அப்புறம் பாத்தீங்களா. என்ன மாத்திரம் கேட்க என்ன என்ன கூட கேட்கிறாருன்னா அது மாத்திரமில்ல, நான் அந்த அரண்னுடைய கதவு செய்யணும், அலங்கத்து வேலையெல்லாம் அலங்கத்தையெல்லாம் நான் எடுப்பிச்சு கட்டணும், இதுக்கெல்லாம் எனக்கு தேவையான மரங்களே நீங்க என்ன பண்ணணும், மரங்கள் எனக்கு வேணும், அந்த திங்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் என்று கேட்கிறாரு. ராஜா என்ன பண்றாரு, நெகேமியாக்கு அவர் கேட்டது எல்லாமே கொடுக்கிறார். முதல்ல விடுமுறையும் கொடுக்கிறார், அப்புறம் மற்ற ராஜாக்களுக்கான கடிதம் கொடுக்கிறார், அப்புறம் இவர் போகிற காரியம் வந்து எழுதலைவனுடைய பதில்களை எடுப்பிச்சு கட்டுவதற்கான வேலைகள்னால அதற்கு என்னென்ன உபகரணங்கள் தேவையோ, பொருட்கள் தேவையோ, மரம் அது இதுன்னு தேவையோ, அதெல்லாம் கூட ராஜா வந்து அந்த நெகேமியாக்கு கொடுத்து அங்க அனுப்புறார். நெகேமியா எப்படி அழகா சொல்லியிருக்கிறாருன்னா, என் தேவனுடைய உண்மையில் இருந்தபடியா ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, இதுதான் இதுக்கான பலன் அப்படின்னா, நெகேமியா செய்துட்ட அந்த சின்ன ஜபத்துக்கான அந்த பலன். ஜபம் உண்மையான ஆவியில் தேவனுடைய சித்தத்துக்கு இசைந்த ஜபமா இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைக்கிட்டு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படித்தான் நம்முடைய ஜபங்கள் கூட தேவன் கிட்ட ரொம்ப வீண்வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, வீண்வார்த்தையெல்லாம் போட்டு அனுப்பக்கூடாது. அப்புறம் ஜபங்கிற பேர்ல தேவனுக்கும் என்ன பண்ணிருக்க கூடாது, கட்டளை எல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. நீங்க அப்படி பண்ணுங்க, நீங்க இப்படி செய்யுங்க, ரொம்ப தாழ்மையா ரொம்ப சாந்தமா இருக்கணும். நம்முடைய அந்த ஜபம் ரொம்ப சுருக்கமா இருக்கணும். எடுத்தோட எதுக்கு வந்துடணும், மேட்ரிக்கு வந்துடணும், சும்மா சுத்தி கொடுக்கக்கூடாது சரிங்களா. அந்த ரேட் கூட அதெல்லாம் சொல்றாரு. சோ இது நெகேமியாவுடைய அப்படிப்பட்ட ஒரு ஜபம் அங்க கேட்கப்பட்டு அவருடைய எல்லா விண்ணப்பங்களும் ராஜானால அங்க நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த சம்பவம் தான் சகோதர சகோதரிகளே நாம தேடி தேடுகிற சம்பவம். ஏன்னா தானியலின் தீர்க்க தரிசனம் அது எங்க இருந்து ஆரம்பிக்குது, நம்ம வசனத்துல வாசிச்சிருக்கிறோம்னா, எருசலேமை எடுத்துட்டு கட்டுவதற்கான அந்த கட்டளை வந்துட்டு பிறப்பது முதல் அந்த கட்டளை எப்போ பிறப்பிக்கப்பட்டுச்சுன்னு பார்க்கிறோம். ரொம்ப முக்கியம் ஐயா, ரொம்ப நன்றி, நீங்க ரொம்ப ரிலீஃபா இருந்துச்சு டக்குன்னு பேச சொல்றீங்க, அது வேணும். அது எந்த வருடத்துல வெளிப்பட்டிருக்குது, இது முதல்ல யாருக்கிட்ட வெளிப்பட்டிருக்குது, நெகேமியாவிற்கு தெரிஞ்சிட்டு வெளிப்பட்டிருக்கு. எப்போ அர்த்தசாஸ்திர ராஜாவினுடைய அவ்வளவுதான், இந்த வருஷத்தினுடைய டேட் கண்டுபிடிச்சுட்டா நமக்கு ரொம்ப சுலபம். அங்க இருந்து முதலாம் வருகைக்கான அந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி, அர்த்தசாஸ்திர ராஜாவினுடைய 20வது வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அர்த்தசாஸ்திர ராஜா எப்ப ஆளுகைக்கு வந்தார் என்று சொல்லும் போது, அது செகுலர் ஹிஸ்டரியில அப்படின்னா உலக வரலாற்றிலேயே நல்லா பதிவாகி இருக்கிற ஒரு நம்பகம் வாய்ந்த ஒரு வருஷம். எந்த வருஷத்துல அவர் ஆளுகைக்கு வந்துட்டார்னா, சகோதர சகோதரிகளே, கீழே 484 வருஷம். இதுல நீங்க எழுதுங்க, சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் இன்னைக்கு நீங்க பண்ணணும். நீங்கெல்லாம் வந்துட்டு பிகினர்ஸ் கிடையாது, பைபிள் ஸ்டடியில் சரிங்களா. இப்ப நீங்க கிட்டத்தட்ட பாதி கிளாஸ் என்ன பண்ணிருக்கிறீங்க, தாண்டிருக்கிறீங்க. வேதத்தினுடைய ஆழமான விஷயங்களை எப்படி எல்லாம் புரிந்து கொள்வது உங்களுக்கு நல்லா தெரியும். 474 கிமு 474 அந்த ராஜா ஆட்சிக்கு வந்தார். ஆனா கட்டளை பிறந்தது எந்த வருஷம்,
கிமு 454.
எனக்கு அப்படியே புல்லு இருக்கு, கரெக்ட். கட்டளை பிறப்பிக்கப்பட்டது எந்த வருஷம், கரெக்ட் தாங்க ஐயா, நீங்க ரொம்ப வேகமா போடுறீங்க. அதாவது அர்த்தசாஸ்திர ஆட்சிக்கு வந்துட்டு 20வது வருஷம் போகுது. அப்ப ஆட்சிக்கு வந்த வருஷத்துல இருந்து 20 வருஷம் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், ஏன் மைனஸ் பண்ணணும், கீ 3 இருக்கிறதுனால மைனஸ் பண்ணணும். 474 மைனஸ் 20 போட்டீங்கன்னா, ஐயா ரொம்ப சரியா சொன்னாரு, கிமு 400 அவ்வளவுதான் புடிச்சுக்கணும் நீங்க அந்த வருஷத்தை. இந்த தானியலின் 70 வாரங்கள் எங்க ஆரம்பிக்குது, கிமு 454 வருஷம் அங்க ஆரம்பிக்குது சகோதர சகோதரிகளே. சோ இப்போ பாருங்க, அந்த கட்டளை பிறப்பிக்கிறது முதல் பாருங்க, எருசலேமை திரும்ப இறப்பித்து
கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் எப்ப வெளிப்படுச்சு 454 கிமு அப்படி வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் எது மட்டும் பிரபுவாகிய மேசியா வருமட்டும்னா எந்த சம்பவம் அது பிரபுவாகிய மேசியா வருமட்டும்னா கர்த்தர் இயேசு பற்றி தான் பேசுது ஆனா கர்த்தர் இயேசுவை பற்றின எந்த விஷயம் பேசப்பட்டிருக்கு அவருடைய பிறப்பு வேற எது சொல்லப்பட்டிருக்கு அதை கண்டு பிடிக்கணும் அவருடைய பிறப்பு சொல்லப்பட்டிருக்கதா இல்ல இல்ல அப்படிங்களா அவருடைய பிறப்பு சொல்லப்படல பிரபுவாகிய மேசியா மெசாயா மேசியா என்ன அர்த்தம் மேசியா இதே வார்த்தை அதுக்கு சமமான தேச வார்த்தை கிறிஸ்து இதனுடைய அர்த்தம் என்னன்னா அபிஷேகப்பட்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்போ இந்த சம்பவம் என்ன சம்பவம் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும்னா இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அல்ல ஏன்னா பிறப்பு கட்டுரையில் அபிஷேகம் பண்ணப்படல எப்பதான் அபிஷேகம் பண்ணப்பட்டார் வெரி குட் அப்ப இங்க எந்த பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு வெரி குட் கட்டுரையில் எந்த ஞானஸ்தானம் இருக்கிட்டார் 30 நிரம்பினவரா இருந்த போதும் ஞானஸ்தானம் இருக்கார் புரிஞ்சுட்டீங்களா இந்த பாயிண்ட் தீர்க்க தரிசனம் எந்த சம்பவங்களில் இணைக்கிட்டு பார்க்கிறோம் கட்டளை பிறக்கிறது முதல்ல எது வரைக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டது அதாவது 30 ஞானஸ்நானம் எடுத்த சம்பவத்தை அங்க நமக்கு சொல்லப்பட்டது ஆனா அது கண்டுபிடிச்சாலே அவருடைய பிறப்பு என்ன பண்ணிடலாம் எப்படி கண்டுபிடிக்கல அவருடைய பிறப்ப மைனஸ் என்ன பண்ணலாம் 30 அவர் ஞானஸ்நானம் ஏற்ற வருஷத்தை கண்டுபிடிச்சிட்டு ஒரு 30 மைனஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும் அவருடைய சிறந்த வருஷம் தெரிஞ்சிடும் இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே சாப்போ இந்த கட்டளை பிறக்கிறது முதல் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் வரைக்கும் எவ்வளவு வாரங்கள் செல்லும் ஏழு வாரமும் 62 சொல்லும் 7+62 69 அதாவது எவ்வளவு நாட்கள் 483 490 ஒரு 7 மாத்திரம் கழிச்சிருங்க ஏன்னா கடைசி வாரம் பெண்டிங்ல இருக்கு 69 வாரங்கள்னா எவ்வளவு நாட்கள் 483 நாட்கள் சகோதர சகோதரிகளே ஆனா இது என்ன நாட்கள் இங்கதான் ஆரம்பிக்குது தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சு கொள்ளுங்கிற விதம் 483 நாள்னா எவ்வளவு வருஷம் ஒரு வருஷம் ஒரு 1.5 வருஷம் இல்லாட்டி 1.3 வருஷம் இல்லைங்களா கட்டளை பிறந்தது என்ன வருஷம் 454 அப்ப ஏற்றுக்கு ஞானஸ்தானம் நான் கணக்கு படி கேட்கிறேன் அப்படி ஒரு 1.5 வருஷம் வரலீங்க 483 போட்டா அப்ப என்ன வரும் 454 ஒரு 452 இல்லாட்டி 3 கிமு கரெக்டா கால்குலேஷன் பாத்தீங்களா அப்ப அந்த தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறபடியே ஏற்பாடு என்ன பண்ண முடியாது புரிஞ்சுக்கொள்ள முடியாது ஏன்னா சகோதர சகோதரிகளே இங்க 483 நாட்கள் என்ற நாட்கள் 24 உள்ள நம்முடைய நாட்கள் கிடையாது இதெல்லாமே தீர்க்க தரிசன நாட்கள் ப்ராபெட்டிக் டேஸ் பைபிள்ல தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டா அதை என்னன்னு புரிஞ்சுக்கொள்ள கூடாது 24 கொண்ட நாள் புரிஞ்சிட்டு கணக்கு பண்ணணும்னா தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கொள்ள முடியாது ஆனா இந்த நாட்கள் தீர்க்க தரிசன நாட்கள் அது என்ன தீர்க்க தரிசன நாட்கள் அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசன நாள் அப்படின்னா நிஜத்துல எவ்வளவு பெரிய காலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எசேக்கியேல் 4 அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. தேவன் தீர்க்க தரிசிகளை நடத்தினாரு. இங்க என்ன தீர்க்க தரிசிக்க பேசிட்டு இருக்கிறாரு? தீர்க்க தரிசிக்க பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, ரொம்ப கஷ்டமான வேலை பண்ணாராங்க தீர்க்க தரிசிகள், இல்லைங்களா? அதாவது தேவன் வந்து மயில முடிவு பண்ணிட்டார். இஸ்ரேல் ஜனங்களை எவ்வளவு வருஷம் தண்டிக்க போறது? 40 வருஷம் தண்டிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டார் தேவன். ஆனா இந்த 40 வருஷம் அவங்களை தண்டிக்க போகிறோம்ங்கிற விஷயத்த யார வச்சு சொல்றாரு? இஸ்ரேல வச்சு சொல்றாரு. ஆனா எப்படி சொல்றாருன்னா, ரொம்ப ஸ்ட்ராங் லாங்குவேஜ், ரொம்ப அருமையா சொல்றாரு. அந்த ஜனங்கள் மயில பதிகிற மாதிரி அது என்ன மெத்தர்னா, ரொம்ப கஷ்டமான மெத்தர். இங்க இசைக்கியேல் என்னதான் கட்டணம் கொடுத்தாருன்னா, அவர் தேவனுக்காக யாருமே எதிரிக்கணும். நேரம் அந்த 4 ரோடுலாம் இருக்கும் பாத்தீங்களா, 4 ரோடு, 5 ரோடு, 3 ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு சந்திக்கும் பஜார், அந்த மாதிரி ஏரியாவில் போனோம். யாருக்கும் எதுவும் பேச மாட்டார், தப்பு என்ன பண்ணிடுவாரு, ஒரு கழிச்சு கொடுத்துருவார். எது வரைக்கும் இருப்பார் அப்படியே? சாயங்காலம் வரைக்கும் இருப்பார். ஒரு நாள் பார்க்கும்போது ஜனங்களுக்கு சொன்னோம், அப்படி ஒருத்தர் நடு ரோட்ல இப்படி ஒரு கழிச்சு படிச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்குங்க? நல்லா தோல்வியா சொல்லிப்பாங்களா? என்னாச்சு இசைக்கியேலுக்கு, என்னாச்சு தேவனுடைய தீர்க்க தரிசி, என்னாச்சு இப்படி பட்டிருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் நாள் ஆச்சரியமா இருந்தது. முதல்ல 6 மணிக்கு வந்து சேருவார், அடுத்து 2 நாள் என்ன பண்ணுவார், கரெக்டா 6 மணிக்கு டியூட்டி ஆரம்பிச்சிடும், என்ன பண்ணிடுவார், வந்துட்டு அப்படி ஒரு கழிச்சு கொடுத்துடுவார். இது மாதிரி எவ்வளவு நாள் கொடுக்கணும்? அவரு 40 நாள் கொடுக்கணும். என்ன மாதிரி லாங்குவேஜ் பாருங்க தேவ். அப்போ என்ன சொன்னார் பாருங்க, நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழிச்சு யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்துக்கு அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். யூத ஜனங்கள் அக்கிரமம் செஞ்சுட்டாங்க, அந்த அக்கிரமத்தை நீ எவ்வளவு நாள் சுமக்கணும்? 40 நாள் சுமந்து இந்த மாதிரி போய் ஒரு கழிச்சு ஒரு கழிச்சு படுக்கணும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளே உனக்கு கட்டளையிட்டேன். அப்படியே என்ன சொல்றாருன்னா, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது, எந்த தீர்க்க தரிசனம், யூத ஜனங்களுக்கு எவ்வளவு வருஷம் தண்டனை, அந்த வருஷம் அது நிறைவேறும் போது யூத தேசத்தின் மேல எவ்வளவு வருஷம் நடக்கும், 40 வருஷம். ஆனா அவங்க மேல 40 வருஷம் வரப்போற தண்டனைய தீர்க்க தரிசியாகிய எசேக்கியேலுக்கு எப்படி கொடுத்திருக்கிறாரு? ஒரு அவங்களுக்கு ஒரு வருஷம் இவருக்கு எவ்வளவு கொடுக்கிறாரு? ஒரு நாள். அவங்களுக்கு 40 வருஷம் இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறாரு? அப்போ தீர்க்க தரிசிட்ட தேவன் நாள் கணக்குல பேசினார்னா அது நிஜத்துல எப்படி நிறைவேறும்? வருஷ கணக்குல நிறைவேறும், புரியுதுங்களா? இதுதான் தீர்க்க தரிசனம் நாள்னா, இதுக்குதான் தீர்க்க தரிசனம் தான். இது நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கொள்ளுகிற திரவ கோள்கள்ல முதல் திரவ கோல். முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, பைபிள்ல கால தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, அந்த தீர்க்க தரிசனங்களை கையாளுவதற்கு என்று சில முறைமைகள் இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கொண்ட பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, பாருங்க, அந்த தீர்க்க தரிசனங்களை கையாளுகிற விதத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள்னா நிச்சயத்துல வேண்டும் ஒரு வருஷம். இதுக்கு இன்னொரு வருஷம் கூட நம்ம காண்பிக்கலாம். என்ன 14:34 ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் என்ற வீதம் தேவன் அங்க தீர்க்க தரிசிக்கு நியமிக்கிறார் சகோதர சகோதரிகளே. சாப்போ, இது 2 முக்கியமான அந்த சாவி. இப்போ நீங்க சொல்லுங்க, நம்ம முக்கியமான தீர்க்க தரிசனத்துக்கு வரலாம். எடுத்து கட்டுவதற்கான கட்டளை பிறக்கிறது முதல், அதாவது கிமு 454 துவங்கி பிரபுவாகிய மேசியா கர்த்தரேந்து ஞானஸ்நானம் ஏற்கிறது வரைக்கும் 69 வாரங்கள் செல்லும். 483 நாட்கள் செல்லும்னா உண்மையிலே எழுதும் 483. வெரி குட், அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா இல்லையா? அவ்வளவுதான், முடிச்சு பாருங்க. இந்த விஷயத்தை இதய ஜனங்கள் புரிஞ்சிருந்தாங்கன்னா கர்த்தர் இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும் போது அழகாக கண்டுபிடிச்சிருப்பாங்க, இவர் தான் நம்முடைய மேசியா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனா அதெல்லாம் தவறி போச்சு. இப்போ கணக்கு கணக்கிட்டுலாம் இல்லையா? இல்ல, கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில ஞானஸ்நானம் எடுக்கிற வருஷத்தை இந்த தீர்க்கதரிசனம் துல்லியமா சொல்லுது. அது 454 இருந்து ஒரு 483 வருஷம் கணக்கிட்டீங்கன்னா எந்த வருஷம் இருக்கோ அந்த வருஷத்துல தான் கர்த்தரே 30 வயது நிரம்பினவரை என்ன பண்ணிருக்கிறார். எந்த வருஷம் எப்படி கணக்கிடுது? 483 எவ்வளவு வருஷம் இருக்குது? 483 கீழே எவ்வளவு வருஷம் இருக்கு? 450 என்ன கிடைக்குது? இந்த 29 கிபியா கிமுவா? வெரி குட். பாத்தீங்களா, அப்ப கர்த்தர் ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த வருஷம் என்ன வருஷம்? அவரையே கிமுக்கு அனுப்புறீங்களா நீங்க? ஏதா கிபி 29 ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வருதா? வரணுமே, நியாயம் எவ்வளவுதான் வரணும்? 30 வருமானம் எவ்வளவுதான் வருது? அப்ப எவ்வளவு கம்மியா இருக்குது? அது ரொம்ப நியாயம் இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. நியாயமா கிபி 30 நம்ம எப்படித்தான் கணக்கிடுறோம்? கர்த்தரேசு பிறந்ததுலேருந்து கிபிய கணக்கிடுறோம். அவர் பிறந்த வரதான் கிபி 1. அப்ப அவர் 30 வயசுலேருந்து கிபி 30 தான் இருக்கணும். ஆனா இங்க அவர் 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்த வருஷம்ல தீர்க்க தரிசனம் எந்த வருஷத்தை காமிக்குது? எதுதான் கரெக்ட்? அப்போ 29 தான் கரெக்ட். அப்ப இன்னைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கிற அந்த கணக்கிடல் 10 ஒரு வருஷம் சில மாதங்கள் தவறாக இன்னைக்கு கணக்கிடுறாங்க. இப்ப நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் பாத்தீங்களா, கிபி டேட்ஸ் அதெல்லாம் 1.5 வருஷம் பக்கத்துல என்ன இருக்கு? ரொம்ப மிஸ்டேக் இருக்கு, நிறைய விதமான கால்குலேஷன் இருக்கு. டாலமிஸ் குரோனாலஜி இருக்குது, விதவிதமான காலக்கணக்கு இருக்கு. அதன்படிதான் நம்ம உலகத்தின் நடப்புகளை நாம கடைபிடிச்சிட்டு வரோம். ஆனா வேதனுடைய திட்டத்துல வேதத்தின் படி நிறைவேறின விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது இந்த மனிதர்கள் பயன்படுத்துற அந்த கணக்கிடல் முறை ஒரு 1 அல்லது 1 மேற்பட்ட வருஷங்கள் குறைவாக அங்க இருக்கு. அது உண்மையிலே அது தப்பு. இன்னைக்கு கடைபிடிக்கிற கிபி எல்லாம், ஆனா உங்களுக்கு தெரியுங்களா, இது புரிஞ்சுக்கும் போது நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். அப்ப நம்ம வயசெல்லாம் இன்னும் எவ்வளவு வருஷம் கம்மி பண்ணணும்? தவறாக கணக்கிட்டு எடுக்கிறார். எங்க தந்திருக்கிறார்? கி 3 தந்திருக்கிறார். கி பி 1 வராது, கி 3 ஒரு எக்ஸாக்டா கணக்கு பட்டா அது நம்ம பின்னால உங்களுக்கு நம்ம அங்க சொல்கிறோம். சரி, கர்த்தரே ஞானஸ்நானம் எடுத்த அந்த வருஷம் கிபி 29, அவர் பிறந்த வருஷம் வந்து கிமு 2 வருது. சரிங்களா? இதுதான் நமக்கு கர்த்தரேசனுடைய முதலாம் வருகை பற்றின அந்த தீர்க்க தரிசனம் அருமையாக காண்பிக்கக்கூடிய அந்த விஷயம் சகோதர சகோதரிகளே. சரி, கட்டளை பிறப்பித்தது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 483 வருஷங்கள் செல்லும். அதாவது 454 கிமு உலக்கு வாங்கி கிபி 29 வரைக்கும் அந்த காலப்பகுதி போகுது. அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேசியாவாக அங்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது கிபி 29 கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரி. சரி, இப்போ அடுத்து நாம் என்ன வாசிக்கிறோம்? தானியேல் 9:27 வாசி. இது என்ன சகோதர சகோதரி? ஒட்டுமொத்தமா எவ்வளவு வாரங்கள் நியமிக்கப்பட்டிருந்துச்சு? அதில் இப்ப எவ்வளவு வாரங்கள் முடிஞ்சிருக்கு? ஏசு கிறிஸ்துவின் வரை அந்த ஞானஸ்தானம் வரைக்கும் அறுபத்தொன்பது முடிச்சுன்னு எவ்வளவு வாரம் இருக்குது? ஒரு வாரம் எவ்வளவு நாள்? ஏழு நாள், ஏழு வருஷம். அந்த முதலாம் அருகில இந்த திருக தரிசனத்தின் படி இன்னும் எவ்வளவு வருஷங்கள் இருக்குது? ஏழு வருஷங்கள் அங்கு. இப்ப அந்த ஏழு வருஷத்தை பத்தி சொல்லுது. இந்த ஏழு வருஷம் என்ன ஸ்டார்ட் ஆகணும்? வெரி குட், வெரி குட். ஏன்னா அறுபத்தொன்பது எங்க முடிஞ்சது? அவருடைய ஞான ஞானத்தில் இப்போ அந்த எழுபதாவது வாரம் அப்படிங்கும் இந்த கடைசி ஏழு வருஷங்கள ஞான ஸ்நானத்தில் இருந்து அவரு அந்த அந்த ஏழு வருஷங்கள் அங்க ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையே என்ன பண்ணுவார்? அதனால ஒரு வாரம் அளவும்னா கரெக்டா சொல்லுங்க, எந்த வருஷம் டேட்டு? ஒரு வாரம் அளவுனா அந்த வாரம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இங்கி 29. அப்ப அந்த ஒரு வாரம்னா ஏழு நாள், ஏழு வருஷம். எந்த என்ன எந்த வருஷம் வரைக்கும்? கிபி 36 வரைக்கும் அநேகருக்கு உடன்படிக்கைய அவரு விருத்தி செய்வார். அப்படின்னா இது எதை குறிக்கிறதுனா, சகோதர சகோதரிகளே, இந்த இந்த சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தின் மூலம் கிடைச்சிட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, அவருடைய சரீர அங்கங்களாக ஆகக்கூடிய உன்னதமான வாய்ப்பு, அந்த ஒரு பரம அழைப்பு, பரலோக ஆசீர்வாதத்துக்கான அழைப்பு. அந்த கீர்த்தி 36 வரைக்கும் யாருக்கு மாத்திரம்தான் இருந்துச்சு? யூதர் ஜனங்களுக்கு மாத்திரம்தான். அதனால்தான் அவர் வித்தியாசப்படுத்துவார் அவருடைய ஊழிய நாட்கள்ல. யூத ஜனங்கள், அப்புறம் புறஜாதி ஜனங்கள் இல்லைங்களா? ஒரு புறஜாதி ஸ்திரீ கூட வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்கும் போது என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு கத்திரியேசு, நான் எப்படிமா கொடுக்க முடியும்? பிள்ளைகளுக்கான அப்பத்தை நானே நாய்களுக்கு போட முடியாது அப்படின்னு என்ன சொல்றாரு? இது வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கான ஆசீர்வாத காலம். 36 வரைக்கும், கீர்த்தி 36 வரைக்கும் இந்த வாய்ப்பு யாருக்கு மாத்திரம் தான்? ஜனங்களுக்கு தான். அந்த நாள்ல நான் என்ன பண்ண முடியாது? புறஜாதிகளுக்கு நான் கொடுக்க முடியாது அப்படித்தான் சொல்றேன். கீர்த்தி 36 வரைக்கும், அதான் அந்த ஒரு வாரம், ஒரு வாரம் வரைக்கும் அநேகருக்கு உடன்படிக்கைய உறுதிப்படுத்துவார். அந்த வாரம் அதாவது 29 கர்த்தரேசுனுடைய ஊழியம் ஆரம்பிச்ச வருஷம். 36 வரைக்கும் இந்த வாய்ப்பு, பரம அழைப்பான வாய்ப்பு யூத ஜனங்களுக்கு மாத்திரமே அங்க இருந்துச்சு. அப்போ கீர்த்தி 36 என்ன ஆயிருக்கணும்? அந்த அந்த 36 வரைக்கும் தான் அந்த வாய்ப்பு யூத ஜனங்களுக்கு. போது 36 அந்த வாய்ப்பு யாருக்கு போயிருக்கணும்? நீங்க பைபிள் எடுத்து அழகா படிச்சீங்கன்னா, கொர்னேலியு முதல் புறஜாதிக்கு எப்படி சத்தியம் போகுதுன்னா, எப்ப போகுதுன்னா, கிபி 36 அந்த சுவிசேஷம் அவருக்கு அறிவிக்கப்பட்டுச்சு அப்போஸ்தல் பேதுரு மூலமாக. சகோதர சகோதரிக்கு இதெல்லாம் தேவனுடைய தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிருக்கு. சரி, ஆனா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்திட்டு அந்த வாரம், எந்த வாரம்? அந்த கடைசி ஏழு வருஷங்கள் எப்ப ஆரம்பிக்குது? கிபி 29 இருந்து 36, அந்த கடைசி ஏழு வாரங்கள் பத்தி சொல்லும் போது, அந்த வாரம் பாதி சென்ற போது வலியையும் காணிக்கையும், அந்த வாரம் பாதி சென்ற போதுன்னா 3.5 வருஷம். இப்ப டேட் சொல்லுங்க, 29 இருந்து எவ்வளவு கூட்டணும்? 3.5 கூட்டணும் எவ்வளவு வருது? 33 சொல்லலாம் இல்லைங்களா? 33 கிபி 33 முக்கியமான ஒரு வருஷம். இந்த தீர்க்க தரிசனம் தான் கர்த்தர் இயேசுவினுடைய ஊழியம் 3.5 வருஷம் என்பதற்கான ஒரே நிரூபணம். ஏன்னா அவரு 29 அபிஷேகம் பண்ணப்படுவார், ஊழியத்தை ஆரம்பிப்பார். 3.5 வருஷம் வரை முடியும் போது பலியையும் காணிக்கை என்ன பண்ணிடுவார்? இந்த பலி எந்த காணிக்கையை வெளியே பண்ணுவார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் மோசை மூலம் கொடுக்கப்பட்ட நிழலான பலிகள், நிழலான அந்த காணிக்கைகள் எல்லாம் கத்திரேசு என்ன பண்றாரா, என்ன பண்றாரா, ஒளிய பண்றாருனா, இனிமேல் அவர் என்ன பண்ண தேவையில்லை? எப்படி அதை செய்வாரு? வெரி குட், வெரி குட். ரொம்ப ரொம்ப நல்லா சொல்றேன். அந்த நிழலான பலிகளினுடைய நிஜமாக தம்மே என்ன பண்ணிடுவார்? கல்வாரி சிலுவையில அப்ப அந்த அந்த பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார்னா கீபி 33 என்ன நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. மரணம் சகோதர சகோதரிகள், அதுதான் இதுதான் ஒரே ப்ரூஃப் பைபிள்ல. கர்த்தரேயனுடைய ஊழியம் 3.5 வருஷம் எங்கதான் ப்ரூஃப் இருக்குன்னா இந்த ஒரே இடத்துல தான் ப்ரூஃப் இருக்கு. எவ்வளவு ஆனா அந்த 3.5 வருஷம் முடியும் போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். நிலையான பலிகள் நிலையான காணிக்கைகளை அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். எப்படின்னா அந்த நிஜமான பலியாக தம்மையே கர்வாரி செல்வில அந்த மரணத்துல ஊற்றுவார். அதாவது கிறிஸ்து 33 கர்த்தர் இயேசு மறிச்சிடுவார். இதுதான் அந்த தீர்க்கதரிசனம். எவ்வளவு அருமையான தீர்க்கதரிசனம் பாருங்க. கடலை திறக்கிறது முதல் ஏசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறது 29 அது ஞானஸ்நானம் எடுத்துட்டு 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சு 3.5 வருஷத்தின் முடிவுல தன் ஜீவன கல்வாரியில ஊற்றிடுவார். அவருடைய மரணம் அவர் மறிச்சதுலேருந்து இன்னொரு 3.5 வருஷம் வரைக்கும், அதாவது 36 வரைக்கும் இந்த வாய்ப்பு யாருக்கு மாத்திரம் இருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இருக்கும். அந்த 3.5 வருஷம் சென்ற பின்பு கீழ் 36 சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்படும்? புரட்சாதிக்கு அறிவிக்கப்படும். அதன்படியே அந்த கொள்ளையில் கீழ் 36 பேசுவது மூலம் அந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளுகிறார். இதுதான் முதலாம் வருகையில கத்திரேசனை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் எப்படி காலையில் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுச்சோ அதே போல அந்த கத்திரேசனுடைய வாழ்க்கையில அங்க நிறைவேறியிருக்கு. இந்த 3 முக்கியமான பேர் நமக்கு அங்க கிடைக்குது. அவருடைய ஞானஸ்நானம் கீர்த்தி 29, அவருடைய மரணம் கீர்த்தி 33, புறதாரியாக்கான அந்த வாய்ப்பு போகிற காலம் கீர்த்தி 36 வருஷம் சகோதர சகோதரிகளே. சோ இங்க நம்ம இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம ஆராய்ந்து பார்க்கறதின் மூலம் பாருங்க அருமையாக தெரிஞ்சு கொள்ளுகிறோம். அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்துல கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில எப்ப வரணும், எப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும், எப்போ மறிக்கணும், எப்போ சுவிசேஷம் அங்க புறசாதிக்கு அறிவிக்கப்படணும் என்பதெல்லாம் தேவன் முன்கூட்டியே அங்க வெளிப்படுத்தி இருந்திருக்கிறார். ஆனா அந்த வேத வசனங்களுக்கு வெளிப்படாத காரணத்தினால் இந்த விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டும் அதனுடைய ஆசீர்வாதத்தை யாரும் என்ன பண்ணல? சரி, உபாகமம் 29:29 ஒரு வசனம் இருக்கும், மறைக்கப்பட்டவர்கள் எல்லாம் யாருக்கு புரியுது? தேவனுக்கு புரியுது. ஆனா வெளிப்படுத்தப்பட்டவர்கள் யாரும் புரியுதாம? அவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தம். யார் அவருடைய பிள்ளைகள்? நாம தான். இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. எந்த விஷயங்கள் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டுட்டதோ அதெல்லாம் என்ன இருக்குது? வெளிப்படுத்தப்பட்டாச்சு. முதலாம் வரிசை பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போது வெளிப்படுத்தப்பட்டாச்சு. யாருக்காக வெளிப்படுத்தப்பட்டுச்சு? நமக்காக. நம்மதான் கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி பார்த்து புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இது பார்க்கும் பொழுது நமக்கு இப்போ தைரியம் வருதா இல்லையா? அதே போல கர்த்தரேசு 2 வருகையை பற்றி காலஞ்சிருக்கிறவர்கள் இருந்தால் பைபிள்ல இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். இருக்கான்னு தெரியல. இருக்கே சகோதர சகோதரிகளே, கால தீர்க்க தரிசனங்கள் இருந்துச்சுன்னா அதை நான் அறிஞ்சு கொள்ள முடியுமா? அறிஞ்சு கொள்ளலாம். ஏதோ சொல்றதுனால தயாரிங்க. இன்னைக்கு அந்த கிளாஸஸ் வரும்போது உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் உண்மையிலே வரணும்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடைக்கும். தேவனுடைய திட்டம் நிர்ணயிச்சபடி நிறைவேறுவதை பற்றி முன்கூட்டியே தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறார். அதை அவருடைய ஆவியில் ஆராய்ந்து சரியாக பிடிப்போமானாலே அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளும் பாக்கியம் நமக்கு இருக்கு. அது எதை பற்றின தீர்க்க தரிசனமா இருந்தாச்சு? இந்த உலகத்தினுடைய முடிவு, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறது, அந்த கிறிஸ்து வருவது, கர்த்தரேசு 2 வருகை, எல்லா விஷயங்களும் வேதத்துல அவருடைய ஜனங்களாகிய நமக்கு தான் கொடுத்திருக்கிறார். அது நாம் தான் ஆராய்ந்து பார்க்கணும். இதெல்லாத்துக்கு லகோதிபம் நம்ம வந்துட்டு எதையாவது பேசிக்கிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, அது கூட சில அனுபவங்கள். அந்த ஒரு தேடல் அந்த ஒரு வாஞ்சி இருக்கும் அந்த விதத்துல தான் தேவன் ஏற்ற சமயத்துல அந்த ஏற்ற காரியங்களை கூட அங்க அருள செய்கிறான். நம்முடைய வாஞ்சி பாக்குறாங்க, ஆனா தேடணும், அந்த வாஞ்சி இருக்கணும். இருக்கிறவங்களுக்கு தேவனே எப்படியாவது
யாரு மூலமாவது வெற்ற சமயத்துல அங்க கொடுத்துடுறாங்க. அந்த சந்தேகமே வேண்டாம் சகோதரர் சகோதரி. சரி, கடைசியில் அந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தானியேல் 9 அதிகாரம் 27 வாசிங்க.
இது
ரொம்ப தப்பா டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் இந்த வசனம். இந்த 2 பாகம், அருவருப்பான செட்டைகளோட பாலாட்டுகிறவன் வந்து இறங்குவான். உடனே இதுக்கு என்ன சொல்றாங்க? இது யாரு? அருவருப்பான செட்டைகளோட பாலாட்டுகிறவன் வந்து இறங்குவான் தான் சொல்லிடுக்கிறேன். எங்க இறங்குவாருன்னாலும் நமக்கு சொல்லிடுறாங்க இல்லைங்களா? அந்தி கிறிஸ்து வந்துட்டு ஜெருசலேம் மாலத்தின் மேல ரத்தை அடிச்சுட்டு வந்து உக்காருவார். உக்காரும் போது இந்த உலகத்தினுடைய அழிவு எல்லாம் அங்க சொல்றாங்க. எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாக புரிஞ்சு கொள்ளுதல். ஆக்சுவலி இந்த வசனம் வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கு உண்மையில் என்ன? அருவருப்பான சட்டைகளோட பாலாக்குதல், பாலாக்குகிறவன் கிடையாது, பாலாக்குதல் வந்து இறங்கும். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குதல் தீர்வு மட்டுமே அங்க சொரியும். அப்படின்னா இது இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை அறிந்து கொள்ளாமல் அவர் கல்வாரி சிலைகள் அறிஞ்சு கொள்வதற்கு பின்பு அந்த தேசத்தின் மீது அந்த ஒரு பாவ காரியத்துக்காக அந்த தேசத்தின் மீது வரப்போகிற சாபத்தை வந்துட்டு அங்க சொல்லியிருக்கிறார். அந்த சாபமே கர்த்தர் ஏற்கனவே சொன்னார், உங்கள் வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும் சொன்னது. கிபி 33 சொன்னது. கிபி 70 தீத்துராயன் மூலம் ரோம படைகளின் மூலம் எருசலேம் மீது நிறைவேறுச்சு. இந்த தீத்துராயன் அந்த ரோம படைகளோட வந்துட்டு எருசலேமினுடைய தேவாலயத்தை இடிச்சு பிரதான ஆசாரியன கொலை செஞ்சு பட்டணத்தை தீக்கிரையாக்கி ஜனங்களை உலகம் முழுக்க சிதறடிச்சார். சோ அந்த பாலாக்குதல், அந்த பாலாக்குதல் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. மாறாக ஏதோ பாலாக்குறவன் அதெல்லாம் வந்து தவறான ஒரு மொழிபெயர்ப்பு என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இது கர்த்தர் இயேசுவினுடைய முதலாம் வருகை. அதுல அவரு பெத்லகேம்ல திறக்கிறது கிமு 2, அப்புறம் 29 30 வயது நிரம்பினவரா ஞானஸ்நானம் எடுத்து மேசியாவாக ஆகுது. ஆன உடனே அவருடைய ஊழியத்தை ஒரு 3.5 அங்க நிறைவேற்றுவது. ஊழியத்தின் முடிவுல தன் ஜீவனை கல்வாரி சிலுவையில ஊற்றுவது. அதுக்கப்புறம் ஒரு 3.5 அதாவது 36 வரைக்கும் சுவிசேஷம் யூதர்களுக்கு இருந்து முதல் முதலாக புறச்சாரி கொன்னையிலேக்கு போவது. அதை தொடர்ந்து கிபி 70 அந்த சாபம் அந்த பட்டணத்தின் மேல நிறைவேறுவது. இது எல்லா விஷயங்களையும் இந்த தானியேல் 70 வாரங்கள் தீர்க்க தரிசனம் மிக அருமையாக நமக்கு அங்க காண்பிக்குது சகோதர சகோதரிகள் பாருங்க. அப்போ கர்த்தர் ஏற்று 70 அங்க வாழ்ந்திருக்கிறாரு. 33 அரே இல்லைங்களா? அப்படின்னா துல்லியமா இல்லைங்க வசனத்தில் அப்படித்தான் சொல்லியிருக்கு இல்லைங்களா? அந்த வாரம் பாதினா பாதிதான், கால் இல்ல முக்கால் இல்ல, பாதினா பாதிதான். 3 அரைனா அரை, அரையிலே அரை வருஷம் எவ்வளவு மாறணும்? 6 மாசம் தான் எக்ஸாக்ட் துல்லியமா. அப்படித்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். கரெக்டா ஏறணும். 33 எவ்வளவு மாசம் இந்த பூமி இருக்கணும்? அவங்கத்தான் அவர் கண்மதி, அவங்கத்தான் இருந்துட்டார். அவர் அப்போ அதன்படியே அவர் மறிச்சுட்டாரு. எப்ப மறிச்சார்? ஏப்ரல் 3 அவரு அங்க மறிச்சுட்டார். நம்ம கூட இப்போ அந்த 4 தானே இருக்கிறோம். ஆயத்தம் இருக்கிறோம் இல்லைங்களா? என்ன டே எதுக்கு பேரு? இப்போ ஒரு கேள்வி உண்டு. சோ அவர் மறிச்சது ஏப்ரல் மாதம். வெரி குட், சந்தேகமே இல்ல, கிளியர் இன்ஃபர்மேஷன். அப்ப அவரு மறிச்சது ஏப்ரல் மாதமா? அவர் பிறந்தது எந்த மாதம் பாருங்க, கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. அவர் எந்த வயசுல மறிச்சார்? 33. அந்த 6வது மாசம் எப்ப வருது?
இப்படியே சொன்னேன் ஏப்ரல் அவர் மறிச்சது இல்லைங்களா. ஏப்ரல்ல வருதுன்னா இப்ப அவர் கடைசி பர்த்டே எப்ப கொண்டாடி இருப்பார்? ஒரு 6 மாசத்துக்கு முன்னால. ஏப்ரல் இருந்து என்ன சொன்ன 6 மாசம் பின்னாடி போனோம். போன பின்னாடி ஏப்ரல் பின்னாடி மாசம் என்ன? மார்ச். அதுக்கு முன்னாடி பிப்ரவரி. அதுக்கு முன்னாடி ஜனவரி. அதுக்கு முன்னாடி டிசம்பர். அதுக்கப்புறம் நவம்பர். அதுக்கப்புறம் கர்த்தர் ஏப்ரல்ல மறுச்சது உண்மைதான். அவர் பிறந்தது டிசம்பர் கிடையாது. எந்த மாசம்? அக்டோபர் மாதம். இல்ல அவர் டிசம்பர்ல பிறந்தான். வருஷம் வருஷம் நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். கூட டிசம்பர் எல்லாம் மாற்ற முடியாது சொன்னீங்கன்னா அப்ப அவர் எப்ப மறுக்கு? ஆனா நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவர் மறுச்சது வந்து ரொம்ப எக்ஸாக்டா நம்ம கடைபிடிக்கிறோம். அது ஏப்ரல் முதல் வாரத்துல, ஏப்ரல் 3rd அவர் மறுத்தார். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது ஃப்ரைடே என்று பார்க்கிறோம். அதுல கூட எந்த சந்தேகமே அது கிடையாது. அப்போ அவர் மறுச்சது ஏப்ரல் தான் அப்படிங்கறது உறுதிமா நம்ம நம்பும் பொழுது அப்ப கண்டிப்பா கர்த்தர் ஏப்ரலுடைய பிறந்த எந்த மாதம் தான் வருது? அக்டோபர் மாதம் தான். எந்த மாதம் இல்ல. அப்ப டிசம்பர் 25 அவருக்கும் அவர் பிறப்புக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. அதனால்தான் அந்த பேருக்கு ஒரு சீக்ரெட் பேர் இருக்கு. கிறிஸ்துமஸ்க்கு இன்னொரு என்ன வார்த்தை? என்ன வார்த்தை கிறிஸ்துமஸ்க்கு? வேற ஒரு வார்த்தை எக்ஸ்மாஸ். எக்ஸ்மாஸ் ஒரு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றோம். அது யார் பிறந்த நாள் தெரியல. கதை எக்ஸ் இல்லைங்களா? மேக்ஸ் நல்லா படி பண்ணீங்களா? தெரியாத விஷயத்த என்ன பண்ணுவோம்? லெட் அஸ் கன்சிடர் எக்ஸ் ஈக்வல் டு 0 இல்லைங்களா? அப்போ எந்த நாள் செலிப்ரேட் பண்றோம்? யார் பிறந்த நாள்? தெரியாது உண்மையிலேயே. ஆனா யாருன்னு நினைச்சுக்கிறோம். நினைச்சுக்கோங்க. ஆனா உண்மை இல்லை. உண்மையிலேயே இல்ல. அது அவருடைய எக்ஸாக்ட் டேட் ஆஃப் பர்த் வருஷங்கள் அது தனியே கால்குலேட் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு வேண்டாம் சகோதர சகோதரிகள். ஆனா டிசம்பருக்கும் கத்திரேசன் பிறந்த நாளுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா டிசம்பர் அப்படிங்கும் பொழுது இசைல எப்படி இருக்கும்? குளிரா இருக்குமா இல்ல? பயங்கர குளிர். நம்ம ஊருமே குளிர் இல்லைங்களா? இஸ்ரேல பயங்கர குளிர் இருக்கும். வயல்வெளியில பயங்கர பனி பொழியும். ஆனா கத்திரேசு திருக்கும் போது வசனத்துல என்ன இருக்குன்னா ஆட்சி இடையர்கள் எங்க இருந்தாங்க? அது டிசம்பரா இருந்தா ஆட்சி இடையர்கள் வயல்வெளியில் இருக்கிறது வந்து சாத்தியமே அங்க இல்ல. அந்த குளிர்ல ஆசிரியர்கள் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. அக்டோபர் போட்டீங்கன்னா கரெக்ட். அக்டோபர்ல அந்த அளவுக்கு குளிர்ல ஆசிரியர்கள் வயல்ல அங்க இருக்கிறாங்க. ஒரு ஒரு அடிஷனல் ப்ரூஃபா உங்களுக்கு நம்ம அங்க சொல்ல முடியும் சகோதர சகோதரி. சரி, இது தானியலினுடைய வெளிப்பட வாரங்கள் பற்றின தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை தியானிச்சதன் மூலம் 2 திறவுகோள்கள் புரிஞ்சுட்டோம். என்னென்ன? காலம் தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்ததுல 2 முக்கியமான சாவி நமக்கு கிடைச்சிருக்கு. என்னென்ன சாவி? அதுக்கு முன்னாடி ஒண்ணு, பைபிள்ல கால தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அதை கையாளுவதற்கு என்று சில முறைகள் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கீ. 2வது கீ, அப்படி ஆராயும் பொழுது தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் வந்துச்சுன்னா நிஜத்துல எவ்வளவு? 1 வருஷம். இந்த பாயிண்ட் நீங்க மைண்ட்ல வைங்க. வரப்போன காலத்துல நாம தீர்க்க தரிசனங்களை தியானிக்கும் பொழுது இதெல்லாம் வச்சுதான் நம்ம அங்க பயன்படுத்துவோம். பைபிள்ல இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது இல்லைங்களா? ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா? பரிச்சயமானது கர்த்தருக்கு ஒரு நாள், நமக்கு எவ்வளோ? 1000 வருஷம். நமக்கு 1000 வருஷம், கர்த்தருக்கு எவ்வளோ? ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு பைபிள் இருக்கிற அருமையான கீஸ். சாவிகள் இதெல்லாம் இல்லாம நீங்க நம்ம வந்துட்டு கர்த்தருடைய சத்தியங்கள் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு கூட நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரி, இப்போ 2வது தீர்க்க தரிசனத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போலாம். இது வந்துட்டு அதாவது புறச்சாதியார் காலங்கள் பற்றின தீர்க்க தரிசனம். இதை குறித்து நீங்க வாசிக்கலாம். நம்ம கர்த்தரேசுவே சொல்றாரு லூக்கால 21:24. ஆமா, பாருங்க, பட்டியல் கருத்தினாலே விழுவார்கள். யாரு? மாம்ச இஸ்ரேலர்கள் வெரி குட். பகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். வசனத்தினுடைய கருப்பொருள் என்ன? தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரேலரை யார் ஆண்டு கொள்ளுவாங்க? வெரி குட். அப்படி புறஜாதியார்கள் இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டு கொள்ளுவதற்கு என்று சொல்லி தேவன் ஒரு காலத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? நிர்ணயித்திருக்கிறார். அந்த காலத்துக்கு என்ன பேரு? புறஜாதியாரின் காலங்கள். அந்த காலங்கள் நிறைவேறும் போது எருசலேம் வந்துட்டு புறஜாதியாரால் மிதிக்கப்படும். என்ன மாதிரி ஆச்சரியமான ஒரு பாபசை பாருங்க. இது ஏன் ஆச்சரியமான தீர்க்கம் சொல்லும்னா, இதே ஜனங்கள் யாருடைய ஜனம்? தேவனுடைய ஜனம், தேவனுடைய ஜனங்கள். ஆனா அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்க தவறதுனால இந்த ஒரு தண்டனை அவர்கள் மீது அங்க வந்துச்சு. தேவனுக்கு விரோதமா அவர்கள் செயல்பட்டதுனால ஒரு லெவல் வரைக்கும் பார்த்தாங்க தேவன். அப்புறம் அந்த ஜனங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தான். நான் புறஜாதி ஜனங்களை உங்கள் மீது நான் கட்டளையிட போறேன். அவர்கள் வந்து உங்களை ஆண்டு கொள்வான். அவர்கள் உங்களுடைய பட்டணத்தை தங்கள் கால்களால் மிதிப்பான். இது சம்பவிப்பதற்காக அந்த புறஜாதியாருக்கு என்று நான் என்ன பண்றேன்? ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறேன். கால பகுதினாலே எப்பொழுதும் என்ன இருக்கணும்? ஒரு ஆரம்பங்களும் ஒரு முடிவு இருக்கு. புறஜாதியார் காலம் இஸ்ரேலர் மேல ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல ஆரம்பிச்சிருக்கணும், ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருந்திருக்கணும், ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல என்ன இருக்கணும்? முடிவுக்கு அங்க வந்திருக்கணும். புறஜாதியார் காலம் எவ்வளோ எப்ப ஆரம்பிச்சது, எப்ப முடிஞ்சது, இதுதான் நம்மளுடைய தியானமாக அங்க இருக்கு சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இந்த புறஜாதியார் காலத்தை நாம புரிஞ்சு கொள்றதுக்கு முன்னால இந்த மாதிரி தேவன் புறஜாதி ஜனங்களை இஸ்ரேலர் மேல அனுமதிக்கிறதுக்கு முன்னே இஸ்ரேல் ஜனங்களை யாருனால ஆளுமை செய்யப்பட்டாங்க? புறஜாதி ஜனங்களை அவர்கள் மீது ஆளுமைக்கு தேவன் அனுமதிக்கு முன்னால இஸ்ரேல் ஜனங்களை யார் ஆண்டுட்டு வந்தாங்க? நீங்க அவங்களுடைய ராஜாக்களே அவங்க என்ன பண்ணாங்க? ஆளுமை ராஜா யார்? ரெண்டாவது ராஜா ரவி, மூணாவது அவங்களுக்குள்ள இருந்த ராஜாக்களை எழுப்பி அவங்களை என்ன பண்ணார்? ஆளுகை செய்தார். ஆனா அந்த ராஜாக்கள் உண்மையிலே யாருடைய சிங்காசனத்தில் ஆளுகை செய்தாங்கன்னா, வசனம் 1:4 29-23 வசனம். பாருங்க, தாவீது உட்கார்ந்திருந்த சிங்காசனம் யாருடைய சிங்காசனம்? கர்த்தருடைய சிங்காசனம். அப்போ இஸ்ரேலர்களுக்கு அந்த ராஜ்யத்தில் இருந்தாங்க. ஆனா உண்மையிலே அந்த ராஜ்யம் யாருடைய ராஜ்யம்? அவருடைய ராஜ்யத்தை தான் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இவர்கள் ஆளுகை செஞ்சான். பாத்தீங்களா? அப்ப நம்ம ஏற்கனவே குரோனாலஜியில பார்த்தோம். இப்ப நீங்க பதில் சொல்லுங்க, அந்த கால கணக்குல இஸ்ரேலர்கள் மீது இருந்த இந்த ராஜாக்களின் காலம் இருந்துச்சா இல்லைங்களா? இருந்துச்சு. எவ்வளவு வருஷம் சாலமோன், அதற்கு பின்னால நிறைய ராஜாக்கள், இப்படியாக ராஜாக்கள் வந்து அவர்கள் ஆளுமை செஞ்சான். எந்த ராஜா வரைக்கும்? கடைசி ராஜா பேரு ஜெதேலியா. ஜெதேலியா ராஜா வரைக்குமே தேவனுடைய ராஜ்யம் நிழலாக யார் மத்தியில நடந்துட்டு இருந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அங்க நடந்து. இதுதான் பாருங்க விசேஷமான காலம். அது ஒரு ஆசீர்வாதம். பூமி முழுவதும் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் போது இஸ்ரேல் மாத்திரம் யாருடைய ஆளுகையில் இருந்துச்சு? தேவனுடைய. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? அந்த சவுலும் துவங்கி அந்த செபேக்கியானுடைய நாட்கள் வரைக்கும், ஆனா செபேக்கியானுடைய நாட்கள்ல தான் தேவனே ஒரு முடிவெடுப்பதற்கு ஏதுவான காரியங்கள் நினைச்சு. அந்த ராஜா ரொம்ப மோசமான ராஜா. தேவனே அவர் பத்தி சொல்றாரு எசேக்கியேல் 21:25 நாட்கள் தேவன் இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை தீர்க்க தரிசி எசேக்கியேல் மூலமாக அவங்க சொல்லிட்டார். இஸ்ரவேலை ஆளுகிற துன்மார்க்கமான அதிபதியே, உன்னுடைய அக்கிரமத்துக்கு முடிவு கட்ட காலம் வந்துச்சு. நான் ராஜ்யத்தை உன் கையிலிருந்து நான் எடுக்க போறேன். இது நான் வரைக்கும் என்னுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் நிழலாக செயல்பட்டு கொண்டிருந்துச்சு. என்னுடைய ராஜ்யத்தின் மக்களாக நீங்கள் இருந்தீங்க. ஆனா இப்போ அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்கள் மத்தியிலிருந்து எடுக்க போறேன். நான் அந்த ராஜ்யத்தை கவிழ்க்க போறேன் அப்படின்னா என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ இதுவரைக்கும் உங்கள் மத்தியில் இருந்த என்னுடைய ராஜ்யத்தை நான் என்ன பண்ண போறேன், எடுத்துட்டு உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். எது இல்லாதிருக்கும்? அவருடைய ராஜ்யம் எங்க இல்லாமல் இருக்கும்? இஸ்ரவேல் மத்தியில் எது வரைக்கும் இல்லாமல் இருக்கும்? யார் உரிமைக்காரனானவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாத்தீங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 வருகையில வந்து அவருடைய ராஜ்யத்தை மீண்டும் ஸ்தாபிக்கிற அந்த டைம் வரைக்கும் உங்கள் மத்தியில் என்னுடைய ராஜ்யம் இருக்காது. நான் அதை என்ன பண்ண போறேன், நானே எடுக்க போறேன் என்று அந்த கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் நடந்துருச்சு சகோதர சகோதரிகளே. அது இஸ்ரவேலர்களுடைய ஜனங்கள்ல விஷயம் பாருங்க. இது கர்த்தர் இயேசு அந்த 2 வரையில் அந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிற பற்றின தீர்க்க தரிசனம் வாசிக்கலாம். தானியேல் 7:13 ஜனங்களுடைய மத்தியில் இருந்து ஜெபேத்தியா ராஜாவுடைய நாட்கள்ல எடுக்கப்பட்டுட்ட தேவனுடைய ராஜ்யம் மீண்டும் கொடுக்கப்படும். யாருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில. எப்போ? அவருடைய 2 அந்த விஷயம் தான் இங்கு தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காரு. இடைப்பட்ட காலத்தில் ஜெபேக்கியா நாட்கள்ல எடுக்கப்பட்டுட்டு இயேசு கிறிஸ்துவின் நாள் 2 வருகையில் மீண்டும் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட போகிற அந்த ராஜ்யம், அது வரைக்கும் இந்த பூமியில யாருடைய ராஜ்யம் இருக்காது? தேவனுடைய ராஜ்யம். இந்த காலத்துல யாரை வந்து தேவன் அனுமதிக்கிறார் ஆளுகையை செஞ்சுக்க? புறஜாதிகளை அனுமதிக்கிறார். இந்த புறஜாதிகள்ல இருந்து ராஜாக்கள் எழும்புவாங்க. ஒருத்தரை சண்டை போட்டு ஆளுகையை பிடிச்சுக்குவாங்க. அந்த மனுஷங்கள் தங்களை தாங்களே என்ன பண்ணிக்குவாங்க? ஆண்டு கொள்ளுவாங்க. மற்றவங்களை ஆண்டு கொள்ளுவாங்க. இது உலகம் முழுக்க இங்கதான் போகும். அப்படி போகும்போது விசேஷமா அது யார் மேலையும் இருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்கள் மேலையும் இருக்கும். இதுதான் அந்த ஒரு தண்டனை அங்க கொடுத்துட்டான். நாட்கள்ல ஆரம்பிக்கிற இந்த புறஜாதியார் காலம் யாருடைய நாட்கள்ல அந்த இதுவரைக்கும் போது மாத்திரம் 2 வருகை வரைக்குமே அங்கும். இந்த ஒரு கால பகுதிக்கு என்ன இருக்குது என்று பார்க்கிறோம். ஆரம்பம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. அப்ப இந்த காலப்பகுதி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியா இருக்கு. எவ்வளவு வருஷங்கள் இந்த புறஜாதியார் காலம் இருக்கு நிர்ணயிச்சது இது நம்ம வாசிக்கலாம். எப்படின்னா 2:36
இஸ்ரேல்
ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்துட்டு எல்லா துன்மார்க்க கிரியைகள்னால அவருடைய சகாயம் அவர்களுக்கு இல்லாமல் போச்சு. அவருடைய அக்கிரமத்துக்கு தேவன் அவங்களை தண்டிக்க நினைச்சிட்டாரு. அப்படி தண்டிக்க நினைச்ச போது அந்த தண்டனைக்கான காலம் கூட நிர்ணயிச்சார். அந்த காலம் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்குன்னா லேவியராகம் 26:18.
நான் உங்களுக்கு ஏழத்தனையாக உங்களை தண்டித்தேன்.
ஏழத்தனையாக வாதித்தேன். கரெக்டா 26:28.
பாருங்க,
ஏழத்தனையாக அங்க தண்டித்தேன் சகோதர சகோதரிகளே. சோ பாருங்க, இது தெளிவாக இந்த வசனங்கள் தேவன் கிளியரா சொன்னார், நான் உங்களை தண்டித்தேன். எவ்வளவு காலத்துக்கு ஏழத்தனையாய் இந்த ஏழத்தனைங்கிற தமிழ் வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி மொழிபெயர்க்கப்படுதுன்னா, 7 times I will punish you. 7 times என்று அங்க வருவது நம்ம அங்க பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா சகோதர சகோதரிகளே, அதாவது 7 times உங்களை நான் தண்டித்தேன், 7 times உங்களை தண்டிப்பேன் என்கிற அந்த வார்த்தை எல்லாம் அங்க வருது. எப்படி நாம ஒரு சொல்லலாம் அப்படின்னா, பாருங்க இந்த 7 times உங்களை நான் தண்டிப்பேன் எப்படி சொல்லலாம்னா, வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அதே வார்த்தை பயன்படுது, காலம்ங்கிற வார்த்தை. வெளிப்படுத்தல் 12:14. முகத்துக்கு விலகி எப்படி எவ்வளவு காலத்துக்கு போறாங்க, ஒரு காலமும் காலங்களும் அரை காலம். ஒரு காலம் 1 காலங்கள் அப்படிங்கும் போது தன்மை அது எவ்வளவு இருக்கணும்னா 2. 1 + 2 அப்புறம் எவ்வளோ அரை காலம் வேணும். இப்போ 3.5 காலமே அங்க அந்த ஸ்திரீ வந்துட்டு பாம்பின் முகத்துக்கு விலகி வனாந்திரத்துக்கு போவாங்க. 3.5 times அந்த காலம் நீங்க என்ன பைபிள் எடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த வசனத்துக்கு கீழே ஃபுட் நோட்ஸ் அங்க கொடுத்துருப்பாங்க. டைம் இஸ் ஈக்குவல் டு 1 year அப்படி கொடுப்பாங்க. ஒரு காலம் எழுதலாம் 1 வருஷம். அப்போ 1 காலம், 2 காலம், அரை காலம், 3.5 காலம் அப்படிங்கும் பொழுது உண்மையில எவ்வளவு வருஷம் அது? 3.5 வருஷம் வருது சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த 3.5 வருஷம் எந்த வருஷம்? ஏன்னா நமக்கு 1 வருஷம் எவ்வளவு நாள் வருது? 365 நாள் வருது. ஒரு மாசத்துக்கு என்ன எவ்வளவு நாள் வருது? 30 வருது, 31 வருது, 28 வருது, 29 வருது. இது நம்மளுடைய கேலண்டர், நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற கணக்கீடு. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த காலம் வருஷம் எவ்வளவு நாள், அந்த வருஷத்துல இருக்கிற ஒரு மாதத்துக்கு எவ்வளவு நாள் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த சீக்ரெட் இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்லிடுறாரு, 3.5 காலம் சொல்லிடுறாரு இல்லைங்களா, அதாவது 3.5 வருஷம் சொல்லிடுறார். இப்ப இந்த 3.5 வருஷத்தை எவ்வளவு மாதம் எவ்வளவு நாள் சொல்லும் போது வசனம் வாசிங்க, 12:6.
அங்கே
அதே ஸ்ரீதான், அதே மார்த்தா ஓடி போறாங்க. ஆனா அந்த காலத்தை இங்க எப்படி சொல்லியிருக்கிறார், அங்க வந்து மூன்றரை வருஷம்னு சொல்லியிருந்தார். ஆனா இங்க என்ன சொல்றாரு, 1264 சொல்லியிருக்கிறார். இன்னும் பதிமூணாம் அதிகாரம் அங்கே மாசணும். இங்கேயும் அதே ஒரு பெருமை பத்தி தான் பேசுற வசனம் சொல்லுது, அதே காலம் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா வேற மாநில இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குது, மாதத்துல எத்தனை மாதம், 42 மாதம். இப்ப ரொம்ப சிம்பிள், நமக்கு மூன்று விஷயம் கிடைச்சிருக்குது. 3.5 வருஷம் இஸ் ஈக்குவல் டு 1264 இஸ் ஈக்குவல் டு 42 மாதம். இப்போ இது நீங்க அழகா நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், 1260 42 நாள் நீங்க வகுத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளவு நாள் வருது, 30 நாள். ஒரு மாதம் 30 நாள்னா 12 மாதம் எவ்வளவு ஆயிடுது, 360. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள் வருது, 360 நாள். இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசன மாதம், தீர்க்க தரிசன வருடம். தீர்க்க தரிசனத்துல ஒரு மாதத்துக்கு எவ்வளவு நாள், 30 நாள் தான். 29 இல்ல, 31 இல்ல, 30 நாள். 12 மாதம் எவ்வளவு நாள் தான், 30 நாள் தான். அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாட்கள் மொத்தத்துல, 360 நாட்கள். சகோதர சகோதரி, அதான் அந்த 3.5 வருஷம் போகுது, சரியா 1260 நாள் வருது, 42 மாதம் வருது. இந்த முக்கியமான விஷயம் கூட இங்க இருந்து தான் நம்ம அங்க எடுக்கிறோம். பாருங்க இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் தெரியுங்களா, 3.5 காலம், 3.5 வருஷம், 1260 நாள், 42 மாதம் அப்படிங்கிற இந்த சமன்பாட்டில் என்ன எடுக்கிறோம்னா, பைபிள்ல காலம்னு சொன்னா ஒரு தீர்க்க தரிசன வருடம், அந்த ஒரு தீர்க்க தரிசன வருடத்துக்கு 12 மாதங்கள், ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளவு நாள், 30 நாள். அப்படின்னா அந்த ஒரு தீர்க்க தரிசன வருடத்துக்கு எவ்வளவு நாட்கள், 300 சென்டல். அவ்வளவுதான். இதுதான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிற 3வது மீதி அந்த திறவு கோள்கள். சோ தீர்க்க தரிசன மாதம்னா 30 நாட்கள், தீர்க்க தரிசன வருடம்னா 360 நாட்கள். சரிங்களா, பாருங்க 360 நாள்னா உண்மையிலே அதெல்லாம் வேணும், ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் அதேவா 360 வருஷம். இப்ப பாருங்க, இப்ப ரொம்ப முடிச்சு, இப்ப புரோஜாதியர் காலம் உண்மையிலே எவ்வளவு பெரிய கால பகுதின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது எவ்வளவு காலம்னு சொல்றாரு, 7 டைம்ஸ், 7 அத்தனை, 7 காலம் சொல்றாரு. இப்ப ஒரு காலம்ல எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1 இயர், அதாவது 7 நாள், 7 காலம்னா 7 பெருக்கள் 360 போட்டா வருது, 7 பெருக்கள் 360 போட்டா நீங்க 2520 தீர்க்க தரிசன மாற்றம். அப்ப 2520 வருஷங்கள் புறஜாதியார் காலம், புரிஞ்சதுங்களா. இவரே ஜனங்கள் மேல, உலகத்தின் ஜனங்கள் மேல தேவன் அனுமதிச்ச புறச்சாதியாரனுடைய காலத்தின் அளவு எவ்வளவுனா 2520 வருஷங்கள், 7 காலம், 7 டைம்ஸ், 7 பெருக்கள் 360, 2520 நாள், அது வருஷங்களாக மாறுது சகோதர சகோதரிகளே. சரி, இவ்வளவுதான் நம்ம புறச்சாதியார் காலம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது எங்க ஆரம்பிக்குது, புறச்சாதியார் காலம் நானே என்ன சொல்லல, நீங்க சொல்றீங்க, நான் சும்மா தான் கேட்டேன். ஆனா வசனத்துல என்ன சொல்லிருக்கிறாரு, இந்த இது கவிழ்பேன் எப்போ கவிழ்பேன் சொன்னாரு, யாருடைய நாட்கள்ல கவிழ் போய் சொன்னாரு? ஜெபேக்கியா ராஜா பாத்தீங்களா, ஜெபேக்கியா ராஜாவுடைய ஆளுகை எந்த முடிவுக்கு வந்துச்சோ அங்க இருந்து ஆரம்பிக்கிற இந்த புரட்சாரிய காலத்தினுடைய வருஷங்கள். ஜெபேக்கியா ராஜாவுடைய ஆளுகை எப்ப முடிஞ்சதுன்னா கிமு 606 வருஷம் முடிவுக்கு வந்துச்சு. இப்ப இந்த 2520 வருஷங்கள் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குது? அப்போ கீ மூணு போச்சு, உங்களுக்கு அப்படியே போச்சு, எல்லாரும் போச்சு, அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. சீக்கிரம் கிளாஸ் முடிஞ்சா நல்லது சரிங்களா? சோ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? அந்த ராஜ்யம் பிடுங்கப்படுது, அந்த வருஷத்தை கண்டுபிடிக்கிறோம். அது யாருடைய நாட்கள் பிடுங்கப்பட்டுச்சு? ஜெபேக்கியா நாட்கள். ஜெபேக்கியா நாட்கள் எப்போ ஆட்சி முடிவு போச்சுன்னா கிமு 606. அப்ப புரட்சாதிகள் எங்கதான் ஸ்டார்ட் பண்ணிருக்குது? 606. அங்க இருந்து நீங்க எதை கணக்கிட ஆரம்பிக்கணும்? புரட்சாதியார் காலம். புரட்சாதியார் காலம் எவ்வளவு வருஷம்? 2520 வருஷம். நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது எங்க முடியுதுங்கிறத நம்ம பாத்துடலாம் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நீங்க 2520 இருந்து 606 கழிக்கணும். கழிச்சீங்கன்னா புரட்சாதியார் காலம் முடிவுக்கு வர வருஷம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1914. வெரி கரெக்ட், கரெக்டா வருதுங்களா எல்லாருக்கும்? ஆமா. சோ இந்த புரட்சாதியார் காலமே இஸ்ரேல் தேசத்தின் மீது எவ்வளவு வருஷங்கள் இருக்குது? 2520 வருஷம். இது ஆரம்பிச்சது கிமு 606. அப்ப அது எங்க முடிவுக்கு வந்து பார்க்கிறோம்? 1914. அந்த இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மீது புரட்சாதியார் காலம், இந்த உலகத்தின் மீதும் புரட்சாதியார் காலம், இந்த கிபி 1914 முடிவு பண்ணி இதுவரை நடைபெறும். 1914 வருஷம் என்ன வருஷம்? முதலாம் உலகம் போல் தேவன் ரொம்ப கிளியரா காண்பிச்சாங்க. இந்த புரட்சாதி ராஜ்யங்களுக்கான அந்த ஆளுகை முடிவுக்கு வருவதை மிகப்பெரிய ஒரு யுத்தத்தின் மூலம் அவங்க செஞ்சு காண்பிச்சா. எக்ஸாக்டா 1914 போது அந்த உலக போர் வந்துச்சு. யாருக்கு மத்தியில வந்துச்சு அந்த உலக போர்? முக்கியமா அந்த ஐரோப்பிய தேசங்கள். இவங்க யார்? இந்த ஐரோப்பிய தேசங்கள்ல இருக்கிற ராஜாக்கள், சகோதர சகோதரிகள். பாருங்க, புரட்சாதி காலம் ஆரம்பிச்சதுன்னு பொழுது யார் முதல் புரட்சாதி ராஜ்யம் ஸ்தாபிச்சாங்க? இல்ல, புரட்சாதி ராஜ்யம் சொல்றோம் பாருங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அதாவது ஜெபேக்கி ஆளுகை போகும்போது இஸ்ரேல யார் ஆளுகை பண்ணாங்க? யார் ஜெபேக்கியா சிறைபிடிச்சு போன ராஜா? எந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது? அப்ப புரட்சாதியார் காலங்கள் இந்த பூமியின் மீது ஆரம்பிக்கும் போது முதல் புரட்சாதி ராஜ்யம் எது? பாபிலோன். பாத்தீங்களா, அந்த பொற்சிலை கனவு இப்ப ஞாபகத்துக்கு வருதா உங்களுக்கு? பாபிலோன். அப்புறம் யார் வந்தாங்க? ரெண்டு பேர். இந்த ரெண்டு பேர் மெகா பர்ஷியா, வெரி குட். அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் யார் வந்தாங்க? கிரேக்கம், அலெக்சாண்டர் தி கிரேட். அதுக்கப்புறம் தான் யார் வந்தாங்க? ரோமர்கள் வந்தாங்க. ரோமர்கள் இதுவரை ஆளுகை பண்ணாங்கன்னா பாருங்க, பாருங்க, இது கிரேக்க நாட்கள் ஆரம்பிச்ச புரட்சாதியா இருந்தாலும் பாபிலோனியர்கள், மேதியர்கள், கிரேக்கர்கள், கடைசியில் ரோமர்களுக்கு போகுது. கர்த்தரேசின் முதலாம் வருகை காலம் வந்துடுது. அப்புறம் கீர்த்தி 400 வரைக்கும் ரோமர்கள் இருந்தாங்க. அப்புறம் ரோமர்கள் அப்படியே அவர்கள் பலவீனமான போது அங்க ஒரு புது விதமான ஆளுகை ஆரம்பிச்சுது. ரோமர்களும் சபையும் சேர்ந்து ஆளுகை பண்ணாங்க. பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் சொல்லிட்டு 799 இருந்து 1799 வரைக்கும் இந்த பரிசுத்த ரோம சாம்ராஜ்யம் ஆளுகை செஞ்சு அவங்களும் 1799 வீழ்ந்து போனாங்க. வீழ்ந்து போன போது அந்த ராஜ்யம் வந்து ஒரு 10 ராஜ்யமா பிரிஞ்சது. அவங்க தான் இன்னைக்கு இருக்கிற மேற்கத்திய நாடுகள். அப்படி பிரிஞ்சிட்டாலும் அந்த மேற்கத்திய நாடுகள் என்ன பண்ணுச்சுன்னா அவர்கள் மூலமா அந்த புரட்சாதியாருடைய ஆளுகை பூமியில நடந்துச்சு. ஒவ்வொரு காலப்பகுதியில ஒவ்வொரு மேற்கத்திய ராஜ்யமும் இந்த பூமியை வந்து காலனை ஆதிக்கம் செய்தாங்க. போர்ச்சுகீஸ் ஆளுகை பண்ணாங்க, பிரெஞ்சு ஆளுகை பண்ணாங்க, பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் பண்ணாங்க. நம்ம எல்லாம் யாருமே ஆதிக்கத்தில் இருந்தோம்? பிரிட்டிஷனுடைய இதெல்லாம் அந்த காலனி ஆதிக்கம். சோ புரோசாதியார் காலமே பாபிலோனியர்கள் மூலம் ஆரம்பிச்சு மீதியர்கள் கிரேக்கர்கள் ரோமர்கள் வந்து பரிசுத்த ரோம சாம்ராஜ்யத்துல வந்து அப்புறம் இந்த 10 ராஜ்யங்களுக்குள்ள பங்கிடப்பட்டு இப்படி நடந்து கொண்டிருந்த புரட்சாதி காலம் தேவன் முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த 10 ராஜாக்கள் மேற்கத்திய நாடுகள் மத்தியில முதலாம் உலக போர் 1900 ரொம்ப எக்ஸாக்டா காமிச்சாங்க. தேவன் ரொம்ப எக்ஸாக்டா காமிச்சார், டைம் இஸ் ஓவர் ஃபார் த ஜென்டைல் ரூலர்ஸ், முடிஞ்சது. இந்த பூமி மீதும் அவருடைய ஜனமாக இஸ்ரவேலர் மீதும் புரட்சாதி ராஜ்யங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலம் ஏற்பட்டாங்க. அதுல இருந்து பார்த்தோம்னா இஸ்ரவேல் மீண்டும் அவர்கள் தேசத்துல உருவாகிறதுக்கான காலமே ஆரம்பிச்சு 48 இஸ்ரேல் என்ன ஆயிட்டாங்க, சுதந்திரம் வாங்கிட்டு அவங்க தேசத்துல இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி அங்க இருக்கிறாங்க சகோதர சகோதரி. சோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இது அந்த புரட்சாதியார் காலமே கிமு 606 ஆரம்பிச்சு 1914 வருஷம் அங்க முடிவுக்கு வந்திருக்கிறது நம்ம அங்க பாக்குறோம். அது நிலைவாக என்ன ஆயிருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்கள ஒரு ஆசீர்வாத காலத்துக்குள்ள அங்க போய் அவர்கள் ஒரு தேசமாக அங்க வந்திருக்கிறோம். இன்னும் கூடிய வேலையில அந்த ஆசீர்வாதமே சகோதர சகோதரிகளே அது கர்த்தரை ஏற்றுக்கொண்டது 2 வருகில முழு மனுக்கூட்டத்திலே கூட அங்க போகும் என்று பார்ப்போம். அந்த நாளுக்காகத்தா இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் அங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதுக்கான சமயம் ரொம்ப நெருங்கி புறஜாதிகள் காலம் எல்லாம் முடிஞ்சிருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் காலம் தான் இருக்குது அந்த அருமையான ஆசீர்வாத காலத்துக்கான அந்த தருணங்கள். இதுதான் புரட்சாதியார் காலங்கள் பற்றின தீர்க்க தரிசனம். ஆனா இந்த தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேலும் என்ன விஷயங்கள் கற்றுக்கொண்டா, கால தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு காலம்னு சொன்னா அது ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம் என்பது தீர்க்க தரிசன வருஷம், அதுல எவ்வளவு நாட்கள், வெரி குட். அந்த தீர்க்க தரிசன வருஷத்துல இருக்கிற ஒவ்வொரு மாதமும் தீர்க்க தரிசன மாதங்கள், அதுல எவ்வளவு நாட்கள், குட். அவ்வளவுதான். இதுதான் இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொண்டு போகக்கூடிய இந்த திறவுகோள்கள், கோல்டன் கீஸ். இந்த திறவுகோள்கள் வச்சுதான் இனிமேல் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கால தீர்க்க தரிசனங்கள் கர்த்தருக்கு ஒரு நாவனா நமக்கு 1000 வருஷம், நமக்கு 1000னா அவருக்கு தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாவனா உண்மையிலே எவ்வளவு வருஷம், ஒரு வருஷம். நெக்ஸ்ட் தீர்க்க தரிசனத்தில் காலம்னு சொன்னா ஒரு வருஷம், அந்த ஒரு தீர்க்க தரிசன வருஷத்துக்கு 360 நாட்கள், ஒரு மாதத்துல 30 நாட்கள். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இது வச்சுதான் எப்படி இன்னைக்கு இந்த 2 தீர்க்க தரிசனத்தை நம்ம துல்லியமாக நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டோமோ சகோதர சகோதரிகளே, அது போலவே வரக்கூடிய நாட்கள்ல மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வேதத்துல அந்த கிறிஸ்தனுடைய வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கு கால தீர்க்க தரிசனங்களோட. வேதத்துல இந்த 2 உலகத்தினுடைய முடிவு சொல்லப்பட்டிருக்கு கால தீர்க்க தரிசனங்களோட. வேதத்துல நமது ஆண்டவருடைய 2 வருகை சொல்லப்பட்டிருக்குது கால தீர்க்க தரிசனங்களோட. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவது எவ்வளவு காலம் நீண்டு செல்லும், இப்பொழுது முடியும் விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த உன்னதமான காரியங்கள் நம்ம தியானிக்கணும்னா சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம பார்த்த காரியங்கள் தான் அஸ்திபார். சுதேவனுடைய பெரிய குருபையில இவர் ஒரு தேவனுடைய ஆழங்களுக்குள்ள போய் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நாம பெற்றிருக்கிறோம். நீங்க உணர்ந்திருப்பீங்க. இன்னைக்கு பார்த்த காரியங்களை உங்கள் மனதில் பதிய வைங்க, பற்றி சொல்லுங்க. வரக்கூடிய நாட்கள் நம்முடைய வகுப்புகளுக்கு மிகவும் உதவியாக தேவசானே நாம பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சகோதர சகோதரிகள், ஆசிரியமான விஷயங்களா தேவ சத்தியம்